There is a verse in 1 Corinthians 1.
1 கொரிந்தியர் 1 அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது.
Where we learn a certain principle.
அங்கே நாம் ஒரு கோட்பாட்டை கற்றுக்கொள்கிறோம்.
Taught in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு தத்துவம்.
I'll tell you what that principle is.
அந்த கோட்பாடு என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Please read 1 Corinthians 1 verse 26.
1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனம் முதல் 31 வசனம் வரை.
You will see something about the Tutukurin church here in scripture.
தூத்துக்குடி சபையினுடைய ஒரு காட்சி இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்லலாம்.
Please read.
நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 31 வசனம் வரை. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகரில்லை, வல்லவர்கள் அநேகரில்லை, பிரபுக்கள் அநேகரில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்.
There are many things that God will give us.
தேவன் அநேக காரியங்களை நமக்கு கொடுக்கிறார்.
Blessing,
ஆசீர்வாதம்,
prosperity,
செழிப்பு,
health,
ஆரோக்கியம்,
even his power,
அவருடைய வல்லமையும் கூட,
his nature,
அவருடைய சுபாவம்,
every heavenly blessing,
ஒவ்வொரு உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதம்,
his holy spirit,
அவருடைய பரிசுத்த ஆவியானவர்,
even jesus himself,
இயேசுவையே கூட.
But there is one thing God will never give us or anyone.
ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கோ யாருக்குமோ கொடுப்பதில்லை.
In Isaiah it says, my glory I will never give to another.
என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று இயேசாயாவிலே வாசிக்கிறோம்.
Many people have not understood that lesson.
அநேகர் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளவில்லை.
I want to tell all of you young people.
வாலிபர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்.
And all of you who are very gifted.
வரம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன்.
Please learn this one lesson.
இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
You can get many things from God.
அநேக காரியங்களிலிருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம்.
But he will not give you his glory.
ஆனால் அவர் தம்முடைய மகிமையை ஒரு காலம் உங்களுக்கு கொடுக்க மாட்டார்.
The moment you begin to take some glory for yourself.
எந்த நேரத்தில் உங்களுக்கென்று கொஞ்சம் மகிமையை எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறீர்களோ,
little bit,
கொஞ்சம் மகிமை.
You who are so careful never to steal one paisa from somebody else.
வேறு ஒருவர் இடத்திலிருந்து ஒரு பைசா கூட திருடக் கூடாது என்று மிகவும் கவனமாக இருக்கிற நீங்கள்,
at that moment you are stealing the glory of God.
அந்த நேரத்திலே நீங்கள் தேவனுடைய மகிமையை திருடுகிறீர்கள்.
He will never give his glory to another.
ஒரு காலம் அவர் தம்முடைய மகிமையை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார்.
So what does it say in this verse?
ஆகவே இந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்?
The principle,
என்ன கோட்பாட்டை வாசிக்கிறோம்?
Verse 29 and verse 31.
29 வசனம், 31 வசனம்.
No man should boast before God.
எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது.
And let him who boasts in this,
மேன்மை பாராட்டுகிறவன்
boast in the Lord himself.
மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை
பாராட்டக்கடவன். In heaven we will see that.
பரலோகத்திலே இதை நாம் பார்க்க போகிறோம்.
No one will be able to boast before God.
தேவனுக்கு முன்பாக ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது.
And
அதோடு கூட,
those who boast have to boast only in God.
அப்படியே மேன்மை பாராட்டினாலும் கர்த்தர் குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும்.
So I want to show you the verse in Isaiah also. Isaiah 42 verse 8.
ஏசாயாவிலே உள்ள வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 42:8.
It's a principle of God.
இது தேவனுடைய ஒரு தத்துவம்.
Isaiah 42 verse 8.
ஏசாயா 42:8.
All those whom God is using,
தேவனால் பயன்படுத்தப்படுகிற எல்லாரும்,
must know this lesson.
இந்த பாடத்தை கண்டிப்பாய் அறிந்திருக்க வேண்டும்.
Every preacher who has fallen in church history in 2000 years,
2000
has fallen because they have not understood this.
2000 ஆண்டு கால சரித்திர சபை சரித்திரத்திலே விழுந்து போன ஒவ்வொரு பிரசங்கியாரும் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளவில்லை, ஆகவே தான் விழுந்தார்கள்.
If you understand this, you will receive grace upon grace upon grace upon grace till the end of your life.
இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் முடிவு பரியந்தமும் கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள்.
I want that.
எனக்கு அது தேவைப்படுகிறது.
I have never in my life asked God for money.
ஒரு காலம் தேவனிடத்திலே நான் பணத்துக்காக கேட்டதில்லை.
Even when I had little, I never asked him. I said, this is enough for me.
எனக்கு கொஞ்சம் வருமானம் இருந்தபொழுதும் கூட ஆண்டவரே இது எனக்கு போதும் என்று தான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஆண்டவரிடம் கேட்கவில்லை.
Numerous times I have asked for grace.
ஆனால் எண்ணற்ற சமயங்களிலே ஆண்டவரிடத்திலே கிருபையை கேட்டிருக்கிறேன்.
And always the word is, I give grace to the humble.
அவர் சொல்லுகிற வார்த்தை எப்பொழுதுமே தாழ்மையுள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிக்கிறேன்.
Isaiah 42:8.
Yes, 42:8.
I am the Lord, that is my name. I will not give my glory to another.
நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுப்பேன் என்று ஏசாயா 42:8 லே வாசிக்கிறோம்.
Hundreds and thousands of preachers and pastors have not learned that lesson.
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போதகர்களும் பிரசங்கியார்களும் இந்த பாடத்தை விளங்கிக் கொள்ளவில்லை.
That is why the anointing has gone from their life.
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையை விட்டு அபிஷேகம் நீங்கி விட்டது.
And that is why the grace of God is departed.
ஆகவே தான் தேவனுடைய கிருபை அவர்களை விட்டு விலகி விட்டது.
And that's why they fall into sin.
ஆகவே தான் பாவத்திலே விழுகிறார்கள்.
You wonder, how can such a gifted man fall away?
இப்படி வரம் பெற்றவர் எப்படி விழ முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்.
I sometimes wonder, a man, such a man who has got so much light on so many things, how is it they don't see that their attitude to money is wrong?
எவ்வளவோ காரியங்களை குறித்து எவ்வளவோ வெளிச்சம் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள், ஏன் பணத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை தவறா இருக்கிறது என்று யோசித்து இருக்கிறேன்.
I'm not here to judge them.
அவரை நியாயந்திருப்பதற்காக நான் இங்கே இல்லை.
But God gives his grace to the humble.
ஆனால் தேவனோ தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
So God has chosen a few clever people.
தேவன் ஒரு சில ஞானிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.
But mostly,
anal aneger,
not so clever people.
ஞானிகள் அல்ல.
It's not talking about the 21st century or India. It's talking about first century, the beginning of the church.
இந்தியா தேசத்தினுடைய 21st நூற்றாண்டை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. ஆனால் முதல் நூற்றாண்டிலே சபையின் ஆரம்பத்தை குறித்து சொல்கிறது.
Paul had traveled around many places and established many churches.
பவுல் பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து பல சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார்.
And he looked around and he saw.
அவர் சுற்றுமுற்றும் பார்த்து அவர் சொன்னது,
God has not chosen many clever people.
தேவன் அநேக ஞானிகளை தேர்ந்தெடுக்கவில்லை.
Is he against clever people?
உடனே ஞானிகளுக்கு அவர் விரோதமா இருக்கிறாரா?
No.
இல்லை.
Then why he hasn't chosen them?
பிறகு ஏன் அவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை?
Because generally speaking, when a man is clever, he is proud.
பொதுவாக நாம் பேசினால் ஒரு மனிதன் ஞானமுள்ளவனாய் இருந்தால் அவன் பெருமையுள்ளவனாய் இருக்கிறான்.
He doesn't have to be proud.
அவன் பெருமையா இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை, கட்டாயம் இல்லை.
பட் இட்ஸ் வெரி ரேர், வெரி ரேர். ஐ ஃபவுண்ட் இட் வெரி ரேர் டு ஃபைண்ட் எ கிளெவர் மேன் ஹூ இஸ் ரியலி ஹம்பிள்.
புத்திசாலி ஞானி தாழ்மையா இருப்பதை நான் மிகவும் அரிதாய் பார்த்திருக்கிறேன்.
When people increase in Bible knowledge, they become proud.
வேத அறிவிலே ஜனங்கள் பெருகும் பொழுது பெருமை அடைகிறார்கள்.
It's very rare to find a person who's got tremendous Bible knowledge and who's still humble.
அதிகமான வேத ஞானத்தை பெற்றவன் இன்னுமாய் தாழ்மையா இருக்கிறதை பார்ப்பது கடினம்.
Somehow the devil infects them with his pride.
எப்படியோ தன்னுடைய பெருமையினாலே பிசாசு அவர்களை தாக்கி விடுகிறான்.
Why did Jesus say it is impossible for a rich man to enter into God's kingdom?
ஐசுரியவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம் என்று ஏன் இயேசு சொன்னார்?
See, Jesus said that in Matthew.
இயேசு அதை மத்தேயு சுவிசேஷம்
and chapter 18
பதினெட்டாம் அதிகாரம்
sorry chapter 19
பத்தொன்பதாம் அதிகாரம்
he said in verse 23 it's very hard for a rich man to enter in the kingdom of god
23ஆம் வசனம் ஐசுரியவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
it's very difficult
மிகவும் அரிது
he said it is easier for a camel to go through a needle than for a rich man to enter into God's kingdom.
ஐசரிவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கல மொட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Let me ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
Is it difficult for a camel to go through a needle's eye or is it impossible?
ஒரு மொட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது கடினமா அல்லது கூடாத காரியமா?
I have no doubt it is impossible.
எனக்கு சந்தேகமே இல்லை அது கூடாத காரியம்.
Why?
Yen
have you ever thought why It is difficult for a camel to go through a needle's eye.
ஒரு ஒட்டகமானது இந்த ஊசியின் அந்த ஓட்டைக்குள்ளே போவது ஏன் மிகவும் கடினம் கூடாத காரியம் என்று எண்ணுகிறீர்களா?
There's only one reason.
ஒரே ஒரு காரணம் தான்.
It is so big.
ஒட்டகம் பெரிதா இருக்கிறது.
There is a very small creature that you can see only under a microscope called an amoeba.
அமீபா என்கிறதனே ஒரு நுண் உயிர் இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணோக்கியிலே தான் பார்க்க முடியும். மைக்ரோஸ்கோப்.
You know, like some of these bacteria that give us flu and all, they are small, small things, so small, get into our system and make us sick.
The bacteria என்கிற இந்த நுண் கிருமி, அது நம்முடைய மூக்குக்குள்ளாக வாய்க்குள்ளாக உள்ளே போய் நம்மை சளி பிடிக்க வைக்கிறது, ஃப்ளு ஜுரத்தை கொண்டு வருகிறது.
It's so small you can't even see it.
அந்த பாக்டீரியாவை கண்ணினாலே பார்க்க கூடாத அளவுக்கு சிறிதா இருக்கிறது.
So this amoeba is like that, so small.
இந்த அமீபாவும் அப்படித்தான் சிறியதா இருக்கிறது.
And if you ask this amoeba, can you go through a needle's eye?
இந்த அமீபாவை பார்த்து கேளுங்கள், உன்னாலே ஊசியின் காதுக்குள்ளாக நுழைய முடியுமா என்று.
See, for us a needle's eye is so small.
நமக்கு தான் ஊசியினுடைய அந்த காதை பார்த்தால் சிறிதாக இருக்கிறது.
A amoeba sees the needle's eye as so big.
அமீபாவுடைய கண்களிலே அந்த ஊசியினுடைய அந்த காதை பார்த்தால், ஓட்டை பார்த்தால் பெரிதா இருக்கும் அதற்கு.
Oh, he says, I can run in and out of it.
இதுக்குள்ளாக நுழைவதா என்ன, நான் தாராளமாக உள்ளே அங்கிங்கும் ஓடுவேன் அந்த ஊசியின் காதுக்குள்ளே என்று சொல்லும்.
How do you do that?
எப்படி இதை செய்ய முடியும்?
Because I am so small.
நான் மிகவும் சிறியவனா இருக்கிறபடினாலே.
That is the secret of going through the needle's eye.
ஊசியின் காதிலே நுழைவதற்கு இதுதான் ரகசியம்.
Big people can't go through it.
பெரிய மக்கள் அதற்குள்ளாக போக முடியாது.
Small people can go through it.
சிறியவர்கள் அதற்குள்ளாக நுழைய முடியும்.
Is God against rich people?
தேவன் பணக்காரர்களுக்கு விரோதமாக இருக்கிறாரா?
No.
இல்லை.
He is not even against sinners.
பாவிகளுக்கே அவர் விரோதமாக இல்லை.
He is not against murderers.
கொலைகாரர்களுக்கு இயேசு விரோதி அல்ல.
He is not against adulterers.
விபச்சாரக்காரர்களுக்கு தேவன் விரோதி அல்ல.
He is not against clever people.
ஞானிகளுக்கு தேவன் விரோதி அல்ல.
He is not against rich people.
ஐஸ்வர்யவான்களுக்கு விரோதி அல்ல.
Don't misunderstand. Don't you got to understand God properly.
தேவனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை தவறாக விளங்கிக் கொள்ள கூடாது.
Some of you who are poor may think, God hates all rich people, he only loves us poor people.
ஏழையா இருக்கிறவங்களிலே சிலர் என்ன எண்ணலாம், தேவன் எங்களை தான் நேசிக்கிறார், எல்லா ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்கள் எல்லாரையும் வெறுக்கிறார் என்று எண்ணலாம்.
It's not true.
அது உண்மை அல்ல.
Some of you who are not educated may think, God loves us, he doesn't like all the educated people.
படிக்காதவர்களிலே உங்களிலே சிலர் என்னலாம், தேவன் எங்களை தான் நேசிக்கிறார், படித்தவர்களை எல்லாம் நேசிப்பதில்லை என்று.
It's not true.
அது உண்மை அல்ல.
There is only one person whom God is against.
தேவன் விரோதமாய் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு நபருக்கு தான் தேவன் விரோதமாய் இருக்கிறார்.
Who is that?
அவன் யார்?
The proud.
பெருமை உள்ளவன்.
That's all.
அவ்வளவுதான்.
He is not against murderers.
கொலைகாரர்களுக்கு விரோதமாக இல்லை.
He is not against thieves.
திருடர்களுக்கு விரோதமாக இல்லை.
He is not against adulterers.
விபச்சாரக்காரர்களுக்கு விரோதமாக இல்லை.
He is not against drunkards, drug addicts.
குடிகாரர்கள், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள்.
He is not against rich people.
பணக்காரர்களுக்கு விரோதமாக இல்லை.
He is not against doctors, engineers, PhDs, nobody.
மருத்துவர்களுக்கோ பொறியாளர்களுக்கோ PhD முனைவர் பட்டம் பெற்றவர்களுக்கோ விரோதமாக அவர் இல்லை.
He is not against crorepathies.
கோடீஸ்வரர்களுக்கு விரோதமாக அவர் இல்லை.
Don't think God is against them.
கோடீஸ்வரர்களுக்கு தேவன் விரோதமாக இருக்கிறார் என்று எண்ண வேண்டாம்.
God can be against a poor man.
ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஏழை மனிதனுக்கு தேவன் விரோதியாக இருக்க முடியும்.
If he is proud,
அவன் பெருமையுள்ளவனாக இருந்தால்.
God can be against, you know, a very uneducated man if he is proud.
ஒரு மிகவும் படிக்காத ஒரு மனிதன் அவன் பெருமையுள்ளவனாக இருந்தால் தேவன் அவனுக்கு விரோதமாக இருக்க முடியும்.
God is against the proud.
தேவன் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
He gives grace to the humble.
தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார்.
But because riches tend to make us proud,
இந்த ஐஸ்வர்யம் நம்மை பெருமையடைமுடியாக சோதிக்கிறபடினாலே.
And when God, Jesus said about rich, there we can be rich in many ways.
ஐஸ்வர்யவான் என்று சொல்லும்பொழுது பல விதங்களிலே நாம் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும்.
How hard it is for a rich person to enter into God's kingdom.
ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினமா இருக்கிறது.
Rich in money.
பணத்திலே ஐஸ்வர்யனாக இருக்கலாம்.
Nothing wrong in it.
அதில் தவறில்லை.
Maybe you worked hard, maybe you got good education, good job, and you earned a lot of money. Okay,
நீங்கள் கடினமாய் உழைத்தீர்கள் அல்லது நன்றாக படித்து நல்ல வேலை கிடைத்தபடினாலே நல்ல சம்பளம் கிடைக்கிறது.
The moment you become proud, God is your enemy.
ஆனால் எப்பொழுது பெருமை அடைகிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களுக்கு விரோதியாக மாறுகிறார்.
You can be educated,
படித்திருக்கலாம்.
God is not against you.
உனக்கு விரோதமாய் தேவன் இல்லை.
But the moment you become proud of your education and look down on other people who are not educated, God is against you immediately.
படிக்காதவர்களை அற்பமாய் எண்ணி நீ உன்னுடைய படிப்பை குறித்து பெருமை அடையும் பொழுது தேவன் உனக்கு எதிராக இருக்கிறார்.
God loves all people, but he opposes the proud.
தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார், பெருமையுள்ளவர்களையோ எதிர்க்கிறார்.
Satan was thrown out of heaven not because of adultery or murder or theft, but because of pride.
விபசாரத்தினாலேயோ அல்லது திருடுனாலேயோ வேறு எதுனாலேயோ பிசாசு தள்ளப்படவில்லை, ஆனால் பெருமையினாலே
தள்ளப்பட்டார். God says, my glory I will never give to another.
என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
See, when you become proud,
நீ பெருமை அடையும் பொழுது,
you are exalting yourself above other human beings whom God has created.
தேவன் சிருஷ்டித்த மற்ற மக்களை காட்டிலும் உன்னை சற்று மேலாக உயர்த்துகிறாய்.
That is a rich man.
அவன்தான் ஐஸ்வர்யவான்.
He may be rich because of money.
பணத்தினாலே ஐஸ்வர்யனா இருக்கலாம்.
He may be rich because he is educated.
படித்தபடினாலே ஐஸ்வர்யனா இருக்கலாம்.
Rich in cleverness,
ஞானத்திலே அவன் ஐஸ்வர்யனா இருக்கலாம்.
Rich in good looks,
அல்லது தோற்றத்திலே பார்வையிலே அழகானவனாய் ஐஸ்வர்யனா இருக்கலாம்.
You are more good looking than others and you are proud of it.
மற்றவளை காட்டிலும் நான் நல்ல வெள்ளை தோளாய் அல்லது அழகா இருக்கிறேன் அப்படினாலே நீங்கள் பெருமையா இருக்கலாம்.
You may be poor in money but you are rich in your looks.
பணத்திலே ஏழையா இருக்கலாம், ஆனால் உன்னுடைய பார்வையிலே நீ ஐஸ்வர்யனா இருக்கலாம்.
You can be rich in Bible knowledge,
அல்லது வேத அறிவிலே நீ ஐஸ்வர்யனா இருக்க முடியும்.
Is God those who are rich in Bible knowledge, it is very difficult for them to enter God's kingdom.
வேத ஞானத்திலே தேர்ச்சி பெற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம்.
Because many people who are rich in Bible knowledge become proud.
வேத அறிவிலே பெருகிறவர்கள் அநேக பெருமையா இருக்கிறார்கள்.
They look down on others who don't have Bible knowledge.
வேத அறிவு பெறாதவர்களை அவர்கள் அற்பமாய் எண்ணுகிறார்கள்.
So don't think when Jesus said it is difficult for the rich to enter God's kingdom, he was only talking about money.
ஆகவே ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம் என்று சொன்னால் பணத்தை மட்டும் பேசுகிறார் என்று நீங்கள் என்ன வேண்டாம்.
You can be a very poor elder brother.
நீங்கள் ஒரு ஏழையான ஒரு மூத்த சகோதரா இருக்கலாம்.
Living in a small one room house.
ஒரே ஒரு அறை கொண்ட ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
And you can be rich in your opinion about yourself.
ஆனால் உங்களை குறித்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அபிப்பிராயத்திலே ஐஸ்வர்யவானா இருக்க முடியும்.
And you don't think you are rich.
ஐஸ்வர்யன் என்று எண்ணுவதில்லை.
But in God's eyes you are rich.
ஆனால் தேவனுடைய கண்களிலே நீ ஐஸ்வர்யவானைப் போல இருக்கிறாய்.
You don't realize that God is trying to tell you that you will find it very difficult to enter God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது மிகவும் கடினமாய் இருக்கும் என்பதை தேவன் உங்களுக்கு உணர்த்துகிறார் என்பதை நீங்கள் உணராமலே இருக்கலாம்.
You find it difficult to enter God's kingdom because you are rich in your opinion about yourself.
உங்களை குறித்து அபிப்பிராயத்திலே நீங்கள் பணக்காரராக இருக்கிறபடினாலே ஐஸ்வர்யனாக இருக்கிறபடினாலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கடினம்.
He is not against your Bible knowledge or against your being an elder.
உன்னுடைய வேத அறிவுக்காகவோ அல்லது மூப்பராக இருப்பதனாலேயோ தேவன் விரோதி அல்ல.
He is against your touching his glory.
ஆனால் அவருடைய மகிமையை தொடுகிறாயே அதற்கு அவர் விரோதமாக இருக்கிறார்.
I want to teach you something which will help you all through your life.
உன்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன்.
God has created all men equal.
எல்லா மனிதர்களையும் சமமாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார்.
You need to understand that.
இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
And say, Lord, If I ever lift myself up above any human being, I am rich.
எந்த மனுஷனை காட்டிலும் ஆண்டவரே சற்று நான் உயர்த்தினால் நான் ஐஸ்வர்யனாய் மாறிவிட்டேன்.
And the moment I am rich, very difficult to enter God's kingdom.
ஐஸ்வர்யனாய் மாறின பிறகு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது கடினம்.
If you have entered God's kingdom, you'll start backsliding from that time onwards.
அப்பொழுதிலிருந்து நீங்கள் எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவில்லையோ அப்பொழுது நீங்கள் பின்மாற ஆரம்பித்து விடுவீர்கள்.
So how do you become rich?
எப்படி ஐஸ்வர்யனாய் மாறுகிறீர்கள்?
When you forget that you are equal to all human beings whom God has created.
தேவன் சிருஷ்டித்த எல்லா மனுஷர்களோடு கூட நான் சமமானவனா இருக்கிறேன் என்பதை மறந்து போகும் பொழுது,
even the Hindus and Muslims and atheists,
இந்துக்களும் முஸ்லிம்களும் நாத்திகர்களும் கூட,
they are equal to me.
அவர்களும் என்னோடு சமமானவர்கள் தான்.
When I witness to them,
அவர்களுக்கு சாட்சி சொல்லும் பொழுது,
you know how I witness to non-Christians,
கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு நான் எப்படி சாட்சி சொல்கிறேன் தெரியுமா?
This is how I tell them. இப்படி
தான் நான் சொல்கிறேன்.
I say, when a baby is born in a hospital,
ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில் பிறக்கும் பொழுது,
can you look at it and tell me whether it is a Christian or a Hindu or a Muslim or an atheist?
அந்த பிறந்த குழந்தையை பார்த்த உடனே அது கிறிஸ்தவ குழந்தையா முஸ்லீம் குழந்தையா இந்து குழந்தையா என்று சொல்ல முடியுமா?
No.
இல்லை, சொல்ல முடியாது.
All children are the same.
எல்லா பிள்ளைகளும் ஒரே போலதான் இருக்கிறார்கள்.
As they grow up,
வளர வளர,
and they fight and they quarrel and they are selfish and they grab things. Can you tell me which is the Christian and which is the Hindu?
Valara valara and the pillaigal sandai podugirargal pidungugirargal adu enakku vendum endru alugirargal adambidikkirargal indha nerathile endha madathai saandha pillai endru solla mudiyuma?
There is no difference.
Vyathyasame illai.
They are all the same.
Ellarum ore vidhamaga than irukkirargal.
That's how I witness to them.
Eppadi than naan saatchi solugiren?
Because many Hindus think that we Christians think we are superior to them.
அநேக இந்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? கிறிஸ்தவர்களா இவர்கள் தாங்கள் தான் மேன்மையானவர்கள் என்று அவர்கள் மார்தட்டிக் கொள்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள்.
Some Christians give that impression.
ஏனென்றால் சில கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கருத்தை மற்றவர்களுக்கு திணிக்கிறார்கள்.
So I have to remove that impression.
ஆகவே அவிதமான கருத்தை முதலாவதாக நீக்க வேண்டியிருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே விதமாக
தான். When you were born, I was born, we looked the same.
நீ பிறக்கும் பொழுதும் நான் பிறக்கும் பொழுதும் ஒரே விதமாக தான் பிறந்தோம்.
I did the same sinful things you did when you were young.
நீ சிறு பிராயத்தில் என்ன பாவங்களை செய்தே அதே பாவங்களை தான் நானும் செய்தேன்.
So what are we?
ஆகவே நாம் யார்?
We're not Hindus or Christians or Muslims.
நாம் இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ அல்ல.
We are sinners.
நாம் பாவிகள்.
And Jesus Christ came to save sinners.
பாவிகளை இரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார்.
He didn't come to save Christians.
கிறிஸ்தவர்களை இரட்சிப்பதற்காக வரவில்லை.
I met one Christian family at the end of a meeting in one place.
ஒரு இடத்திலே கூட்டம் முடிந்த உடனே ஒரு கிறிஸ்தவரை சந்தித்தேன்.
Nominal Christians.
அவர் ஒரு பெயர் கிறிஸ்தவர்.
And they said we are not saved.
நாங்கள் இரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னார்.
I said I think I know why you are not saved.
நீ ஏன் இரட்சிக்கப்படவில்லை என்று எனக்கு தெரியும் என்று சொன்னேன்.
Because you are coming to Jesus as Christians.
ஏனென்றால் நீ இயேசு வண்டை கிறிஸ்தவனாகவே வருகிறாய்.
And Jesus didn't die for Christians.
கிறிஸ்தவர்களுக்காக இயேசு மரிக்கவில்லை.
They got shocked.
அதிர்ச்சி அடைந்தார்.
Jesus didn't die for Christians?
கிறிஸ்தவர்களுக்காக இயேசு மரிக்கவில்லையா?
ஆம். He died for sinners.
பாவிகளுக்காக தான் மரித்தார்.
You come as a Christian, Jesus will say, go away, I didn't die for you.
நீ கிறிஸ்தவனாக இயேசுவினிடத்திலே வந்தால் நான் உனக்காக மரிக்கவில்லை, நீ போய்விடு என்று சொல்லுவார்.
Come as a sinner.
பாவியாக நீ அவரிடத்திலே வா.
Jesus said that I didn't come for righteous people, I came for sinners.
இயேசு அதை சொன்னார், நீதிமான்களுக்காக நான் வரவில்லை, பாவிகளுக்காக நான் வந்தேன்.
You know, God has created all human beings equal.
எல்லா மனிதர்களையும் சமமாக தான் தேவன் சிருஷ்டித்தார்.
And the moment I lift myself up above another in any way,
ஏதாவது ஒரு விதத்திலே மற்றவளை காட்டிலும் என்னை சற்று உயர்த்துவேன். ஆனால்
I am touching the glory of God.
நான் தேவனுடைய மகிமையை தொடுகிறேன்.
There is only one person who can lift himself up above man.
மனிதனை காட்டிலும் மேலாக உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார்.
Not even an angel.
ஒரு தூதன் கூட அல்ல.
Only God.
தேவன் மட்டுமே.
That's why in heaven they sing.
ஆகவே தான் பரலோகத்திலே எங்கள் பாடுகிறார்கள்.
Oh Lord, thou alone art worthy.
ஆண்டவரே நீரே பாத்திரர்.
Only Jesus is worthy.
இயேசுவே பாத்திரர்.
Paul is not worthy.
அங்கே Paul,
the apostle Paul, he is not worthy.
அங்கே பவுல் பாத்திரவான் அல்ல.
Peter is not worthy.
பேதுரு அவர் பாத்திரவான் அல்ல.
Abraham is not worthy.
ஆபிரகாம் பாத்திரவான் அல்ல.
Nobody is worthy.
யாருமே பாத்திரவான்கள் அல்ல.
Only Jesus.
இயேசு மட்டுமே பாத்திரர்.
That is heaven.
அதுதான் பரலோகம்.
Everybody is equal.
எல்லாரும் சமமானவர்கள்.
Only God is exalted.
தேவனே அங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறார்.
The true church of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சபை.
Will be like heaven.
பரலோகத்தை போலவே இருக்கும்.
Where man is not exalted.
எங்கே மனிதன் உயர்த்தப்படாமல் இருக்கிறான்.
He is exalted.
இயேசுவே உயர்த்தப்பட்டிருக்கிறார்.
We honor one another.
நாம் ஒருவரொருவர் கனம் பண்ணுகிறோம்.
The Bible says we honor those who fear God.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனமண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது.
We don't honor a person because he's clever.
ஒரு மனிதன் ஞானியா இருக்கிறபடினாலே நாம் கனம் பண்ணுகிறதில்லை.
Never.
ஒரு காலம் இல்லை.
We don't honor a person because he's rich.
ஒரு மனிதன் பணக்காரனா இருப்பதனாலே கனம் பண்ணுவதில்லை.
We don't even honor a person because he's an elder.
ஒரு மனிதன் மூப்பரா இருக்கிறபடினாலே கூட நாம் அவரை கனம்
பண்ணுவதில்லை. Or because he knows the Bible.
அல்லது வேதத்தை அறிந்திருக்கிறபடினாலே கனம்
பண்ணுவதில்லை. Or because he can heal the sick.
அல்லது வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார் என்றாலே கனம் பண்ணுவதில்லை. இல்லை.
We honor a man because he's humble and God fearing.
ஒரு மனிதன் தாழ்மையாகவும் தேவனுக்கு பயந்தும் இருக்கிறதுனாலே அவனை கனம் பண்ணுகிறோம்.
I have followed this rule in Proverbs 22 verse 4.
நீதிமொழிகள் 22 அதிகாரம் 4 வசனத்தில் உள்ள கோட்பாட்டை நான் எப்பொழுதும் பின்பற்றி இருக்கிறேன்.
As far as I remember all my life.
என்னுடைய வாழ்நாள் முழுதுமாய் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரை நான் இந்த விதியை பின்பற்றி இருக்கிறேன்.
Let me read it like this.
நான் இந்த வசனத்தை இப்படி வாசிக்கட்டும்.
Honor is given to those who are humble and those who fear God.
தாழ்மையா இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கனம் கிடைக்கும்.
Yeah, that's the meaning of that verse.
இந்த வசனத்தினுடைய பொருள் இதுதான்.
The reward of humility and fear of the Lord is honor.
தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்துக்கும் வரக்கூடிய பலன் மகிமை அல்லது கனம்.
So I believe in honoring those who are humble and who fear God.
தாழ்மையா இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன்.
I don't have any time to waste honoring people who are rich and great.
பணக்காரர்களா இருக்கிறவர்கள் பெரியவர்களா இருக்கிறவர்கள் எல்லாம் போய் கனம் பண்ணுவதற்கு எனக்கு நேரம் இல்லை.
I am talking about the church.
நான் சபைக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறேன்.
Outside I will respect the prime minister, chief minister, senior officers and all. I have to respect them, sure.
சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதம மந்திரியோ முதல் மந்திரியோ அல்லது மேல் அதிகாரியோ அவர்களை நான் மதிக்கிறேன்.
Even your boss in your office you have to respect him.
உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரியை கூட நீங்கள் கனம் பண்ண வேண்டும்.
But in the church
சபையிலே
we only honor those who are humble and who fear God.
யாரெல்லாம் தாழ்மையாய் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களை மட்டுமே கனம் பண்ணுவேன்.
Because the church is not part of the world.
ஏனென்றால் சபையானது உலகத்தின் ஒரு பகுதி அல்ல.
The church is a little bit of heaven.
சபை என்பது பூமியிலே பரலோகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
And in heaven they don't honor people because they are rich or great or clever.
பரலோகத்திலே ஞானியா இருக்கிறபடினாலயோ பணக்காரனா இருக்கிறபடினாலயோ யாரும் கனம் பண்ணுவதில்லை.
Whom does God honor?
தேவன் யாரை கனம் பண்ணுகிறார்?
Do you know that God honors some people?
தேவன் ஒரு சிலரை ஒரு சில மக்களை கனம் பண்ணுகிறார் என்று தெரியுமா?
1 Samuel chapter 2
1 சாமுவேல் 2 அதிகாரம்
verse 30
30 வசனம்
1 Samuel 2:30
1 சாமுவேல்
the Lord says I will honor those who honor me.
1 சாமுவேல் 2 அதிகாரம் 30 வசனத்தின் கடைசி பகுதி என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன்.
If God honors somebody there's nothing wrong in me honoring him.
தேவன் ஒருவரை கனம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அவர்களை நான் கனம் பண்ணுவதிலே தவறு இல்லை.
Whom does God honor?
ஆனால் தேவன் யாரை கனம் பண்ணுகிறார்?
God honors those who honor him.
தம்மை யார் கனம் பண்ணுகிறார் அவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார்.
So it's not that we don't honor anybody in the church.
ஆகவே சபையிலே நாம் யாரையுமே கனம் பண்ணுவதில்லை என்று சொல்லுவதில்லை.
I believed in honoring people in the church.
நான் சபையிலே உள்ள மக்களை ஒரு சிலரை கனம் பண்ணுகிறேன்.
I've done that in Bangalore, I've done that in other places.
பெங்களூர்லயே அப்படி செய்திருக்கிறேன், மற்ற இடங்களிலேயும் அப்படி செய்திருக்கிறேன்.
But never because a man is rich or great or clever.
ஆனால் ஒரு காலம் ஒரு மனிதன் பெரியவனா இருக்கிறபடினாலயோ பணக்காரனா இருக்கிறபடினாலயோ அறிவாளியா இருக்கிறபடினாலயோ கனம் பண்ணினதில்லை.
But if God honors him.
ஆனால் தேவன் அவர்களை கனம் பண்ணுகிறபடினால்
he is humble and God fearing.
அவர் தாழ்மையாயும் கர்த்தருக்கு பயப்படுகிறவராயும் இருக்கிறபடினாலே.
Whenever I exalt myself above another human being immediately I am touching the glory of God.
எப்பொழுதெல்லாம் மற்ற மக்களை விட நான் சற்றேனை உயர்த்துகிறேனோ அப்பொழுதே நான் தேவனுடைய மகிமையை தொட்டு விடுகிறேன்.
This is a revelation, you must get it.
இது ஒரு வெளிப்பாடு, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
I thank God for opening my eyes to this.
இந்த சத்தியத்துக்கு தேவனின் கண்களை திறந்தபடினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
That is why Jesus said don't let anybody call you rabbi, father, things like that.
ஆகவே தான் இயேசு எப்படி சொன்னார் என்றால் யாரும் உங்களை பாஸ்டர் என்றோ அல்லது போதகர் என்றோ அழைக்க வேண்டாம் என்று சொன்னார்.
Why is it in our church we don't allow anybody to be called pastor?
ஏன் நம்முடைய சபையில் யாருமே பாஸ்டர் என்று அழைப்பதற்கு அனுமதிப்பதில்லை?
Because pastor is an elevated title.
பாஸ்டர் என்கிற பட்டம் பெற்ற உடனே அது மற்றவர்களை காட்டிலும் சற்று உயர்ந்து விட்டார் என்றதான அர்த்தத்தை குறிக்கிறது.
If you don't believe that you go to a pastor and call him brother so and so and see how he feels.
நான் சொல்வது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஒரு பாஸ்டர் இடத்திலே போய் சகோதரர் என்று கூப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
You'll find out very quickly.
உடனே கண்டுபிடித்து விடலாம்.
He doesn't like to be called a brother.
அவர் தன்னை சகோதரன் என்று கூப்பிட்டால் அவருக்கு கோபம் வந்துவிடும்.
Why?
ஏன்?
Because he's not a brother.
ஏனெனில் அவர் மற்றவர்களோடு கூட சேர்ந்த ஒரு சகோதரர் அல்ல.
He's a pastor.
அவர் ஒரு பாஸ்டர்.
Touch the glory of God.
அப்படியானால் தேவனுடைய மகிமையை தொட்டு விடுகிறோம்.
Or reverend or right reverend or so many things they have nowadays.
Reverend, right reverend என்றதன பட்டங்கள் நம்மை உயர்த்த முடியாது.
And some preachers go to some Bible college and get doctors.
சில பிரசங்கியார்கள் சில வேதாகம கல்லூரிக்கு சென்று டாக்டர் பட்டம், முனைவர் பட்டத்தை பெற்றுக் கொள்கிறார்கள்.
I got two letters.
எனக்கு இரண்டு கடிதங்கள் வந்தது.
One recently from America, one college. We want to make you a doctor.
சமீபத்திலே அமெரிக்காவிலிருந்து ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது.
From some college there.
அங்கே அமெரிக்காவில் உள்ள ஒரு கல்லூரியிலிருந்து உங்களை நாங்கள் முனைவர் பட்டம் கொடுக்க விரும்புகிறோம், டாக்டர் பட்டம் கொடுக்க விரும்புகிறோம் என்று.
I didn't even reply to that.
நான் அதுக்கு பதிலும் போடவில்லை.
Why do I need all these titles?
எனக்கு ஏன் இந்த பட்டங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது?
Is there any greater title than being younger brother of Jesus Christ?
இயேசுவின் இளைய சகோதரன் என்கிற பட்டத்தை காட்டிலும் பெரிய பட்டம் ஒன்று இருக்கிறதா?
I've already got that.
ஏற்கனவே எனக்கு அந்த பட்டம் கிடைத்து விட்டது.
Is there any greater degree than you can get than Jesus placing his nail pierced hand on your head and anointing you?
இயேசு தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை உன்னுடைய தலையின் மேல் வைத்து உங்களை அபிஷேகிக்கிறதை காட்டிலும் வேறு பட்டம், பெரிய பட்டம் ஏதாவது இருக்கிறதா?
Jesus has done that for me many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பாக இயேசு எனக்கு அதை செய்திருக்கிறார்.
Why do I want to go and get some degree from somewhere now?
ஏன் நான் இப்போது பட்டம் பெறுவதற்காக யாரையாவது தேடி போக வேண்டும்?
That's why Jesus said don't take a title.
ஆகவே தான் எந்த பட்டத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னார்.
When they tried to make him a king, he ran away.
இயேசுவை ராஜாவாக்க முடியாய் எல்லாரும் பிரயாசப்பட்ட பொழுது அவர் ஓடிவிட்டார்.
I am a man.
நான் ஒரு மனிதன்.
As long as I am on this earth, I am living as a man.
நான் இந்த பூமியில் இருக்கும் வரையந்தமும் நான் ஒரு மனிதன் என்று சொன்னார்.
Have you understood that?
இதை விளங்கிக் கொண்டீர்களா?
God will not give his glory to another.
தேவன் தம்முடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடார்.
If you are an elder brother in a church,
நீங்கள் சபையில் ஒரு மூப்பரா இருப்பீர்களானால்,
and you expect people to treat you in a special way,
உங்களை விசேஷித்த விதத்திலே மற்றவர்கள் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்களானால்,
that means you are a little above others.
அப்படியானால் நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் சற்று மேலாக போய்விட்டீர்கள்.
Be careful.
ஜாக்கிரதையாக இருங்கள்.
God will remove his grace from your life.
உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் தம்முடைய கிருபையை எடுத்து போடுவார்.
That is why my favorite exhortation to all people is keep your face in the dust.
ஆகவே தான் உங்களுடைய முகத்தை துளியில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிற புத்திமதியை நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்.
Everybody.
எல்லாருக்கும்.
I do it myself. I say, keep your face in the dust.
நானாக அதை அறிந்திருக்கிறேன். எந்த இடத்தில் என் முகத்தை வைக்க வேண்டும் என்று.
Lie down flat before God.
தேவனுக்கு முன்பாக சாஷ்டமாக விழுந்து.
Like John did in the book of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் செய்தது போல.
And say, Lord, you are everything, I am nothing.
ஆண்டவரே, நீரே எல்லாம், நான் ஒன்றுமில்லை.
See what the Apostle Paul said in 1 Corinthians in chapter 3. This was this one of the great secrets of his life.
அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று இதுதான்.
He said in verse 6,
ஆறாம் வசனம்,
I planted, Apollos watered, but God caused the growth.
நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார்.
I planted.
நான் நட்டேன்.
Isn't that an important thing to be a planter?
நடுகிற வேலை செய்வது முக்கியமான பணி அல்லவா?
Apollos watered. Isn't that an important thing to water the plant?
அப்பல்ல நீர் பாய்ச்சினார். நீர் பாய்ச்சுவது ஒரு முக்கியமான வேலையா?
No.
இல்லை.
Verse 7.
ஏழாம் வசனம்.
The one who plants is nothing and the one who waters is nothing.
நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை.
The only one who is important is God.
முக்கியமானவர் யார்? தேவன்தான்.
Brother, have you planted something somewhere?
சகோதரனே, எங்கேயாவது எதையாவது ஒன்றை நட்டு இருக்கிறீர்களா?
Maybe you planted a church.
ஒரு சபையை ஸ்தாபித்து இருக்கிறீர்களா?
And you think you are somebody.
நீங்கள் ஒரு பொருட்டு என்று எண்ணுகிறீர்களா?
Or maybe somebody planted a church and you watered it and made that plant grow.
அல்லது வேறு யாரோ சபையை ஸ்தாபித்திருக்க நீங்கள் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அந்த சபையை வளர
செய்திருக்கிறீர்களா?
ஆகவே நான் ஒரு பொருட்டு என்று என்ன ஆரம்பித்து விட்டீர்களா?
That is why you have lost the grace of God.
ஆகவே தான் நீங்கள் தேவனுடைய கிருபையை இழந்து விட்டீர்கள்.
Learn this lesson.
இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள்.
He who plants is zero.
நடுகிறவன் பூஜ்யம்.
He who waters is zero.
நீர் பாய்ச்சுகிறவனும் பூஜ்யம்.
The brothers and sisters sitting in the church are also zero.
உட்கார்ந்து சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளும் பூஜ்யம்.
There is only one person who is number one, and that is Jesus Christ.
முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் தான், அவர்தான் இயேசு கிறிஸ்து.
Some years ago I was speaking to the children in the conference in Bangalore.
பெங்களூரிலே உள்ள ஒரு கான்ஃபரன்ஸ்லே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சிறு பிள்ளைகளிடத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன்.
I said, I want to teach you children a lesson that you will never forget.
சிறு பிள்ளைகளே, நீங்கள் மறக்காத ஒரு பாடத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன்.
I said, many of you children, you don't come first in your class.
அநேக பிள்ளைகளே, நீங்கள் வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குவதில்லை.
You wish to come first.
ஆனால் முதல் ரேங்க் வாங்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது.
You are not so clever.
நீங்கள் அவ்வளவு அறிவாளியும் இல்லை.
Somebody else comes first.
வேறு யாரோ முதல் ரேங்க் வாங்கி விடுகிறார்கள்.
That person goes to get the prize and he's a great person.
அவன் போய் பரிசு வாங்குகிறான், அவன் பெரியவனா இருக்கிறான்.
Okay, then you can't come first in the class, you try to come first in the 100 meters race.
வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் விளையாட்டு போட்டியில 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் ரேங்க் வாங்க முயற்சிக்கிறாய்.
There also you can't come first.
அங்கேயும் உனக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை.
100 meters, 400 meters, long jump, high jump, you don't get any prize.
100 மீட்டர் ஓட்ட பந்தயம், 400 மீட்டர் ஓட்ட பந்தயம், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், தாண்டுதல், குதித்தல் எல்லாத்துக்குமே பரிசு இல்லை.
Let me see if I can get into the school football team and score.
சரி, இப்போது எப்படியாவது கால்பந்து ஆட்ட அணியிலே சேர்ந்து கொண்டு அதிலே கோல் போட முடியுமா என்று பார்க்கிறேன்.
I don't score a goal, I don't even get selected for the football team.
கோல் போடுவதை விட்டு விடுங்கள், அந்த டீம்லேயே என்னை சில என்னை தேர்ந்தெடுக்கவில்லை.
So some of you children think you are, I'm useless.
ஐயோ, சில பிள்ளைகள் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள், நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன்.
I come 25th in the class.
நான் வகுப்பில் 25th ரேங்க் தான் வாங்குகிறேன்.
I can't get into the football team.
கால்பந்தாட்ட அணியில் சேர முடியவில்லை.
I can't play the athletics.
அங்கே விளையாட்டு போட்டிகளிலே பங்கு பெற்று விளையாட முடியவில்லை.
I said, okay, let's learn something today.
இன்றைக்கு ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்று நான் பிள்ளைகளுக்கு சொன்னேன்.
I called one girl.
ஒரு பிள்ளை யார் வேணாலும் வாங்கல என்று.
I said, okay, let us assume this is the girl who comes first in the class every time.
முதல் கூப்பிட்ட பெண் தான் ஒவ்வொரு முறையும் வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குகிறாள் என்று வைத்துக் கொள்வோம்.
What is her value before God?
தேவனுக்கு முன்பாக அவளுடைய மதிப்பு என்ன?
I said, I'll show you from Daniel chapter 4.
தானியேல் 4 அதிகாரம்
and verse 35.
35 வசனம்.
Daniel 4 verse 35.
தானியேல் 4 அதிகாரம் 35 வசனம்.
All the inhabitants of the earth are accounted as nothing before God.
தானியேல் 4 அதிகாரம் 35 வசனம் பக்கம் 1036. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள்.
All the people who live on the earth are zero.
இந்த பூமியிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் அவருடைய மதிப்பு பூஜ்யம்.
I say this girl came first in the class.
இந்த பிள்ளை வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்கி இருக்கிறாள்.
What does God think of her?
தேவன் அவளை குறித்து என்ன எண்ணுகிறார்?
I made one big zero and I put it. I say hold this.
நான் ஒரு பெரிய சைஃபர் அதை நான் பிரிண்ட் பண்ணி ஒரு போர்டில் பிரிண்ட் பண்ணி அதை பிள்ளையை நான் பிடித்துக் கொண்ட சொன்னேன்.
I said now you stand there and say I'm that stand you know what your value is zero.
நீ இங்கே மேடையிலே வந்து நில். இந்த போர்டை பிடித்துக்கொள். அது என்ன சொல்லுகிறது? சைஃபர்.
I called another boy and said okay let's assume this is the one who comes first in the athletics.
அடுத்த பையனை கூப்பிட்டேன். இவன் தான் எல்லா விளையாட்டுகளிலும் முதல் பரிசு வாங்குகிறவன் என்று எண்ணிக்கொள்வோம்.
What is he?
அவன் என்ன மதிப்பு?
Okay, you also stand with a zero.
நீனும் இந்த ஜீரோ போர்டை பிடித்துக் கொண்டு நில் என்று சொன்னேன்.
Here is another person who's scored most goals in the football team.
இங்கே இன்னொரு ஆள் இருக்கான். அவன் நிறைய கோல் போட்டவன்
ஃபுட்பால்ல. Bring him here also.
அவனையும் கூட்டி கொண்டு வந்தேன்.
Zero.
Zero.
And then I stood there.
நான் அங்கே நின்றேன்.
I said, I am the great preacher.
நான் பெரிய பிரசங்கியார்.
What am I?
நான் என்ன?
I also held one. Zero.
நான் ஒரு சைபரை பிடித்துக் கொண்டேன்.
I said, we are all zeros.
நாம் எல்லாரும் சைபர்ஸ்.
There's only one person who is number one, that is Jesus Christ.
ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார். அவர்தான் ஒன்று.
So I took one board with one written on it.
ஆகவே இன்னொரு போர்டிலே ஒன்னா நம்பரை எழுதி அதை கொண்டு வந்தேன்.
So I said now I'm going to receive this Jesus into my life.
இப்பொழுது இந்த இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள போகிறேன்.
So I took this one and I kept it here.
ஆகவே அந்த ஒன்னை எடுத்து இப்படி என்னுடைய பக்கத்திலே பிடித்துக் கொண்டேன்.
Aha, now what is my value?
இப்பொழுது என்னுடைய மதிப்பு என்ன பாருங்கள்.
How much?
எவ்வளவு?
10.
10.
And I get one more brother here and one and he's also a zero and I'm a zero. What is our value now? Oh, we are becoming very rich now.
இப்பொழுது ஒன்னை இங்கே பிடித்து இன்னொரு சகோதரர் இங்கே ஜீரோ என்று வைத்து விட்டால் 100 ஆகிவிட்டது. இப்பொழுது ஐஸ்வரங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம்.
And if you have so many brothers,
நிறைய சகோதரர்கள்.
But everybody must realize that they are zero.
ஆனால் ஒவ்வொருவரும் ஒன்றை உணர வேண்டும், அவர்கள் பூஜ்யம் என்று.
If you think you are not a zero,
பூஜ்யம் இல்லை என்று எண்ணினால்,
you get kicked out of the line.
நீங்கள் அந்த வரிசையிலிருந்தே நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள்.
The only person who can stand in the line is a person who's got a zero.
ஜீரோ யார் வைத்திருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே இந்த வரிசையில் நிற்க முடியும்.
I'll give you a little bit of advice.
ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன்.
Please hold that zero all your life.
வாழ்க்கை முழுவதுமாக அந்த பூஜ்யம் என்றதான அந்த போர்டை பிடித்துக் கொண்டே இருங்கள்.
And remember that once the one goes away, your value is nothing.
பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒன்று என்ற மதிப்புள்ளவர் போய்விட்டால் என்றைக்குமே நீங்கள் பூஜ்யம் தான்.
God doesn't give his glory to another.
தேவன் தம்முடைய மகிமை வேறு ஒருவனுக்கும் கொடார்.
I will never become a one in my whole life.
என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக நான் ஒன்று என்ற என்ன இடத்திற்கு வர முடியாது.
Not even in heaven.
பரலோகத்திலே கூட இல்லை.
But I have Jesus with me and that's what makes me valuable.
ஆனால் எனக்கு இயேசு இருக்கிறார். அவர்தான் என்னை மதிப்புடையவனாய் மாற்றுகிறார்.
So here is a person who is coming 25th in the class.
இங்கே வகுப்பில் 25th rank வாங்குறவன் இருக்கிறான்.
Not in the football team, no athletic medals.
எந்த விளையாட்டு போட்டியில வாங்கின பரிசும் இல்லை, ஃபுட்பால் டீம்ல இல்லை, எதிரும் இல்லை.
But he's got Jesus.
ஆனால் அவனுக்கு இயேசு இருக்கிறார்.
He's got 10.
அவனுக்கு இப்பொழுது மதிப்பு 10.
That girl who came first in the class.
வகுப்பில் முதல் ரேங்க் வாங்கின அந்த
பெண். Without Jesus.
இயேசு இல்லாவிட்டால்
ஜீரோ.
பூஜ்யம்.
We need to teach our children that.
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இதை போதிக்க வேண்டும்.
Your value is not what you are in yourself.
உனக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன காரியமும் உனக்கு ஒரு மதிப்பை கொடுப்பதில்லை.
If you have made Jesus Lord of your life,
இயேசுவே உன்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக நீ வைத்துக் கொண்டால்,
then you have some worth.
அப்பொழுது உனக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது.
Put him in front.
அவரை முன்னாக வைத்து விட வேண்டும்.
Now let me ask you another clever question, all you educated people.
படித்தவர்கள் எல்லாரும் பதில் சொல்லுங்கள். நான் இப்பொழுது இன்னொரு கேள்வியை கேட்க போகிறேன்.
Okay, I am a zero.
நான் இங்கே ஒரு ஜீரோ அட்டையை பிடித்திருக்கிறேன்.
Is there a difference if I put one here or one here?
ஒன்று என்ற அட்டை இங்கே வைப்பதற்கும் இங்கே வைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா?
Yes or no?
இருக்கிறதா இல்லையா? ஆமாவா இல்லையா?
கணக்கு படிச்சிருக்கா? This is only one.
இந்த பக்கம் முன்னை வைத்தால் மதிப்பு ஒன்னுதான்.
You put it here, it becomes 10.
இங்கே வைத்தால் 10.
If you put Jesus in front of your life,
உன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை முதலாவதாக நீ வைப்பாயானால்,
some people have Jesus.
சிலருக்கு இயேசு இருக்கிறார்.
But he is this side.
இந்த பக்கம் தான் இருக்கிறார்.
In the tail.
வால் பக்கம் தான் இருக்கிறார்.
Let's put him in the head.
தலை பக்கத்திலே அவரை வைத்துக் கொள்ளுங்கள்.
Makes a lot of difference.
எவ்வளவு வித்தியாசம் இதில் இருக்கிறது.
I hope you will remember this. I wish I had these boards and I could show it to you so that you understand it clearly.
இந்த அட்டை எல்லாம் இங்கே இருந்தால் எல்லாருக்கும் காண்பிக்க முடியுமே என்று நான் ஆசைப்படுகிறேன்.
But I hope you will remember that.
ஆனாலும் நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
God never gives his glory to another.
தேவன் ஒரு காலம் தம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுப்பதில்லை.
Please remain a zero all your life.
வாழ்க்கை முழுதுமாக எப்பொழுதுமே ஜீரோவாகவே இருந்து விடுங்கள்.
God gives his grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
You know, I never had any plan to start any work for God in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே தேவனுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக எனக்கு எந்த திட்டமும் இல்லை.
But supposing God had spoken to me in a vision one day.
ஒரு நாளிலே தரிசனத்திலே தேவன் என்னோடு கூட பேசினார் என்று
வைத்துக்கொள். Okay, I want to open up do a work in Tamil Nadu.
நான் தூத்துக்குடியிலே ஒரு வேலை ஆரம்பிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே ஒரு வேலை ஆரம்பிக்க வேண்டும்.
And asks me.
என்னை கேட்கிறார்.
Okay, Zach, where do you want to start?
சகோதரர் ஜாக், எங்கே நீ இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்?
He said, Lord, Chennai. Chennai is the best place to start.
ஆண்டவரே, சென்னையிலே தான் ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் ஆரம்பிப்பதற்கு சிறந்த இடம்.
A big city, we can reach out.
பெரிய பட்டணம், அநேகரை சந்திக்க முடியும்.
Plane service, train service.
அங்கே விமான போக்குவரத்து இருக்கிறது, ரயில் போக்குவரத்து நன்றாக இருக்கிறது.
Okay.
சரி.
If not Chennai, second choice.
சென்னையை விட்டுவிடு. உனக்கு இரண்டாவது இடம் எது வேண்டும் என்று கேட்கிறார்.
கோயம்புத்தூர்.
கோயம்புத்தூர்.
There also plane service, train service.
அங்கேயும் ரயில் போக்குவரத்து வசதி இருக்கிறது, விமான போக்குவரத்து வசதி இருக்கிறது.
Like that we can go through the list.
இப்படியாக நாம் ஒவ்வொரு அந்த அட்டவணையிலே பட்டியலிலே சென்று கொண்டே இருக்க முடியும்.
திருச்சி, மதுரை, சேலம்.
திருச்சி, மதுரை, சேலம்.
லாஸ்ட் இஸ் தூத்துக்குடி.
அந்த பட்டியல கடைசி தான் தூத்துக்குடி.
Right at the bottom of the country.
நாட்டிலேயே கடை கோடியில் இருக்கிறது.
God says my ways are not your ways.
என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார்.
He chooses what we don't think.
நாம் எதை நினைப்பதலியோ அதை அவர் தேர்வு செய்கிறார்.
That's what I've also learned.
இதை தான் நானும் கற்றுக்கொண்டேன்.
I didn't choose to go, God chose.
நான் தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்கவில்லை, தேவன் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்தார்.
God chose to start the river flowing from here to so many places.
இங்கே இருந்து இந்த நதியானது பல இடங்களுக்கு பாய்ந்து செல்ல வேண்டும் என்று தேவன் தேர்ந்தெடுத்தார்.
He chose to have the first conferences here.
முதல் கான்ஃபரன்ஸ் இங்கே இருக்கும்படிக்காய் தேவனே தேர்வு செய்தார்.
I didn't choose that.
நான் அதை தேர்வு செய்யவில்லை.
God chose that.
தேவனே அதை தேர்ந்தெடுத்தார்.
And then look at the type, like you heard, who are the type of people who have built this church through the years.
நீங்கள் கேட்டது போல எப்படிப்பட்ட மக்கள் இந்த சபையை இந்த அளவுக்கு கட்டினார்கள்?
Yeah, in the beginning there were one or two gifted preachers.
ஆரம்பத்திலே ஒன்று இரண்டு வரம் பெற்ற பிரசங்கியார்கள் இருந்தார்கள்.
But you know what happened?
என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா?
They got a little above the others.
மற்றவளை காட்டிலும் சற்று மேன்மையாக உயர்த்தினார்கள்.
God removed them.
தேவன் அவர்களை நீக்கி விட்டார்.
And through these years, who are the brothers whom God has used to build this church?
இவ்வளவு ஆண்டுகளாக சபையை கட்டுமடிக்க தேவன் எப்படிப்பட்ட சகோதரர்களை பயன்படுத்தினார்?
Who are the elders of this church today?
இன்றைக்கு இந்த சபையினுடைய மூப்பர்கள் யார் யார்?
Do you think Arbudamani is the most gifted speaker in our Tamil Nadu churches?
நம்முடைய தமிழ்நாடு சபைகளிலேயே மிகவும் வரம் பெற்ற பிரசங்கியார் சகோதரர் அற்புதமணி என்று எண்ணுகிறீர்களா?
Do you think Samuel Raj is the most gifted speaker in the Tamil Nadu churches?
Tamil Nadu sabaiyilile Samuel Raj sagodhar than varambetra prasangiyar endru nenukireengala?
Do you think Anand Rajendran is the most gifted speaker in the Tamil Nadu churches?
Sagodhar Anand Rajendran than varambetra prasangiyar endru Tamil Nadu endru nenukireengala?
You know and I know it's not true.
Ungalkum theriyum enakkum theriyum appadi alla vendru.
Then how did God do a work like this with them?
அப்படியானால் இவர்களை கொண்டு தேவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்ய முடிந்தது?
Because it is not by might or power.
பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல.
Some of you sitting here are much more gifted than Arpudamani or Samuel Raj or Anand Raj.
இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒரு சிலர் சகோதரர் அற்புதமணியை காட்டிலும் சகோதரர் ஆனந்த் ராஜன் காட்டிலும் சகோதரர் சாமுவேல் ராஜ் காட்டிலும் வரம்பற்றுள்ளா இருக்கிறீர்கள்.
So why God didn't choose you and your town to do his this work?
ஏன் தேவன் உங்களுடைய பட்டணத்திலே உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த பணியை செய்வதற்கு?
Because when he does it through people who are not gifted, he gets all the glory.
வரம் பெறாத சகோதரர்கள் மூலமாக ஒரு பணியை செய்யும் பொழுது எல்லா மகிமையும் அவர் பெற்றுக் கொள்கிறார்.
I'm not saying God is against gifted people.
வரம் பெற்றவர்களுக்கு தேவன் எதிராக இருக்கிறார் என்று சொல்லவில்லை.
I told you in the beginning, God is only against proud people.
பெருமையுள்ளவர்களுக்கு மட்டுமே தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன்.
Peter was not a very gifted man.
பேதுரு ஒரு வரம் பெற்ற மனிதர் அல்ல.
God used him.
அவனையும் தேவன் பயன்படுத்தினார்.
Paul was a fantastically gifted man.
பவுலோ மிகவும் அற்புதமான வரம் பெற்ற ஒரு மனிதர்.
God used him also.
தேவன் அவரையும் பயன்படுத்தினார்.
God can use a Paul, he can use a Peter.
தேவனால் பவுலையும் பயன்படுத்த முடியும், பேதுருவையும் பயன்படுத்த முடியும். ஆனால்
if every servant of God was like Paul,
ஒவ்வொரு தேவ ஊழியரும் பவுலை போலவே இருந்திருந்தால்,
then we would have thought,
அப்படியானால் நாம் என்ன இருந்திருக்கலாம்?
Aha, God can only use very clever gifted people.
தேவன் வரம் பெற்ற அறிவாளிகளை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று நாம் எண்ணி இருந்திருக்கலாம்.
That is why God keeps one Paul and so many fishermen.
ஆகவே தான் தேவன் ஒரு பவுலையும் அநேக மீன் பிடிக்கிறவளையும் வைத்திருக்கிறார்.
Have you seen fishermen? I don't mean these rich fishermen who own electric boats. I'm talking about ordinary fishermen.
மீன் பிடிக்கிறவளை பார்த்திருக்கலா? சாதாரண மீன் பிடிக்கிறவளை. நான் இந்த போட் தோணியை சொந்தமாக வைத்திருக்கவளை குறித்து சொல்லவில்லை.
The ordinary fishermen on the coasts.
அந்த கரை கடற்கரையிலே இருக்கக்கூடிய சாதாரண மீனவர்களை பார்த்திருக்கலாம்.
I've seen some of them with their little dhoti and
வேட்டி மட்டும் தான் கட்டி இருப்பார்கள். அவர்களை சிலர் பார்த்திருக்கிறேன்.
So simple,
மிகவும் எளியவர்கள்.
Hardly can understand many things.
பல காரியங்களை அவர்களுக்கு சொன்னாலும் விளங்காது.
I look at them and I say,
நான் அவர்களை பார்த்து சொல்கிறேன்,
I know what Peter was like now.
பேதுரு எப்படி இருக்கிறார் என்று இப்போது எனக்கு தெரிந்து விட்டது.
That's the type of person whom Jesus chose.
இயேசு இப்படிப்பட்ட நபரை தான் தேர்ந்தெடுத்தார்.
So he showed that there is no difference. Paul or Peter makes no difference. Both need the power of the Holy Spirit.
பவுலோ பேதுருவோ வித்தியாசமே இல்லை. இருவருக்குமே என்னுடைய வல்லமை தேவை என்று சொன்னார்.
If Paul lifts himself up, God will be against him. If Peter lifts himself up, God will be against him.
பவுல் தன்னை உயர்த்தினால் பவுலுக்கு விரோதமாக தேவன் இருப்பார். பேதுரு உயர்த்தினாலும் அவருக்கும் விரோதமாக இருப்பார்.
But as I said, if God only used people like Paul, we would have thought then God uses only gifted people.
தேவன் பவுலை போல மக்களையே பயன்படுத்தியிருந்தால் நாம் என்ன எண்ணுவோம்? வரம்பற்றவளை மட்டும்தான் தேவன் பயன்படுத்த முடியும் என்று.
Now all of you know that God has given me the gift of speaking.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேவன் எனக்கு பேசக்கூடிய ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார்.
He has given me a knowledge of the word.
தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவையும் கொடுத்திருக்கிறார்.
But if every elder brother was like me,
ஒவ்வொரு மூப்பரும் என்னைப் போலவே இருந்துவிட்டால்,
people would have thought God only uses gifted people.
ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? தேவன் வரம் பெற்றவர்களை மட்டுமே பயன்படுத்த முடியும்.
And that is why he has given us so many elder brothers who don't have the gift I have to speak.
ஆகவே தான் எத்தனையோ மூப்பர்கள் எனக்கு இருக்கக்கூடிய பேசக்கூடிய வரம் இல்லாத எத்தனையோ மூப்பர்களை தேவன் எழுப்பி இருக்கிறார்.
But he does a work through them.
ஆனாலும் அவர்கள் மூலமாக ஒரு ஊழியத்தை செய்கிறார் ஆண்டவர்.
To show people it is not human ability.
மனுஷிக திறமை அல்ல என்பதை மக்களுக்கு காண்பிக்க முடியாது.
By power or by might.
என்னுடைய பலத்தினாலே ஆகும், என்னுடைய வலிமையினாலே ஆகும் என்று சொல்கிறார்.
Some of you are so gifted in the word of God.
உங்களில் சிலர் தேவனுடைய வார்த்தையில் அதிகமான வரம் பெற்றிருக்கிறீர்கள்.
But God has not been able to use you even to build one church.
ஆனாலும் ஒரு சபையை கூட கட்டுமுடியாக தேவன் உங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
Why is that?
ஏன்?
Why he uses these three brothers who are not so gifted to do such a work?
அப்படி வரம் பெறாத இந்த மூன்று சகோதரர்களை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடியாக ஏன் தேவன் பயன்படுத்துகிறார்?
You need to ask yourself.
உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டும்.
Don't despise those who you think are not so good as you are.
உங்களை போல மற்றவர்கள் நல்லவர்களாக இல்லையே, திறமைப்பட்டவர்கள் இல்லையே என்று சொல்லி யாரையும் அற்பமா எண்ண வேண்டாம்.
In Galatians chapter 2,
கலாத்தியர் 2 அதிகாரம்,
we read that Paul meets with Peter,
Paul
and James and
Pedro, Yovan,
and John,
Jacob.
You know, it says here that Peter, James and John were considered to be the three pillars of the church.
Pedro, Yovan, Jacob, ivargal
Galatians 2:9,
Galatians 2:9.
And Paul was coming back after his ministry.
தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு பவுல் திரும்பி வருகிறார்.
God had done a mighty work through Paul.
பவுல் மூலமாக தேவன் வல்லமையான ஊழியத்தை செய்திருக்கிறார்.
And I want you to know one thing.
ஒன்றை நீங்கள் கவனிக்க முடியாக விரும்புகிறேன்.
Paul was about 10 years or 15 years younger to Peter.
பேதுருவை விட பவுலுக்கு 10-15 வயது குறைவு.
So he and senior Paul is Peter is the senior apostle.
அங்கே பேதுரு தான் மூத்த அப்போஸ்தலர்.
And here is a young fellow who is 15 years younger than him.
அவரை காட்டிலும் வயதிலே 15 குறைந்த ஒரு சிறு வாலிபர் வருகிறார்.
Mightily used by God.
தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதர்.
He comes there.
அவர் அங்கே வருகிறார்.
And he says what all God is doing through him.
தன்னால் தேவன் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்கிறார்.
And it says about Peter, James and John.
இங்கே பேதுரு, யோவான், யாக்கோபை குறித்து சொல்கிறார்.
Verse 9.
9th வசனம்.
They recognized the grace that God had given me.
தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்கிறார்.
Peter didn't say, "Ah, you're a young fellow, don't think too much about yourself."
பேதுரு பவுலை பார்த்து, நீ என்ன இளைஞனாய் இருக்கிறாய், உன்னை குறித்து ரொம்ப ஒண்ணும் எண்ணிக்கொள்ளாதே என்று சொல்லி இருந்திருக்கலாம்.
They recognized God has given a grace to this chap who's 15 years younger to me.
என்னை காட்டிலும் 15 வயது குறைவா இருக்கக்கூடிய இவருக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
That is the greatness of Peter, James and John.
இதுதான் பேதுரு, யோவான், யாக்கோபுடைய மேன்மை.
Can you recognize the grace God gives to somebody who's younger than you?
உங்களை காட்டிலும் வயதிலே எவ்வளவோ குறைந்தவர்கள் மீது தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையை நீங்கள்
Can you recognize the grace God gives to somebody who came to the church 15 years after you came?
நீங்கள் வந்ததற்கு பிறகு 15 ஆண்டுகள் கழித்து சபைக்கு வந்த ஒரு வாலிபன் மீது இருக்கக்கூடிய கிருபையை நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதா?
God is doing a greater work through him than through you.
உங்கள் மூலமாக செய்ததை காட்டிலும் அவர் மூலமாக தேவன் பெரிய வேலையை செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டீர்களா?
Or are you so proud to say I came here first, I am senior, like government service they talk about seniority?
அரசாங்க அலுவலகங்களிலே சொல்லுகிறது போல நான் தான் முதலாவது வந்தேன், நான் தான் சீனியர் என்று சொல்கிறீர்களா?
I want to tell you in the church of Jesus Christ there is no seniority.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவின் சபையிலே சீனியாரிட்டியே இல்லை.
There is only grace.
கிருபை மட்டுமே இருக்கிறது.
If you get grace,
உங்களுக்கு கிருபை கிடைக்குமானால்
God is with you.
தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
If you don't get grace, no matter how much Bible knowledge you have,
உங்களுக்கு கிருபை இல்லை. உங்களுக்கு கிருபை இல்லாத பட்சத்தில் எவ்வளவு வேத அறிவை நீங்கள் பெற்றிருந்தாலும் அது
பயன்படாது. And even if God has used you in the past, you are useless today.
கடந்த காலங்களிலே தேவன் உங்களை பயன்படுத்தி இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள்.
Because you have lost your devotion.
ஏனென்றால் நீங்கள் தேவன் மீது இருக்கக்கூடிய நேசத்தை விட்டு விட்டீர்கள்.
Now you are thinking of seniority.
இப்பொழுதே உங்களுடைய உங்களுடைய சீனியாரிட்டி குறித்து நினைக்கிறீர்கள்.
I came here in the morning at 6 o'clock.
நான் காலை 6 மணிக்கே வந்து விட்டேன்.
These fellows have come in the 11th hour at 5 o'clock in the evening.
இவனோ மாலை 5 மணிக்கு 11:30 மணி வேளையில தான் வந்திருக்கார்.
How can you make these people equal to us?
எப்படி இவரை எங்களுக்கு சமமாக்கினீர்?
You know that parable.
உங்களுக்கு அந்த ஓமை தெரியும்.
And the master gives a greater reward to the fellow who came in the 11th hour.
11:00 மணி வேளையிலே வந்த அந்த மனிதனுக்கு பெரிய வெகுமதி அந்த எஜமான் கொடுக்கிறார்.
This man with seniority is just sitting with empty hands.
சீனியாரிட்டியோட கூட வந்த மனிதனோ வெறும் கையா நின்று கொண்டிருக்கிறார்.
You who think you are senior brothers, senior sisters, please come down to the level of the others.
நான் தான் சீனியர் சகோதரன், சீனியர் சகோதரி, மூத்த சகோதரன், மூத்த சகோதரி என்கிறவர்கள் மற்றவருடைய நிலைக்கு இறங்கி வாருங்கள்.
God is my witness.
தேவனினுடைய சாட்சி.
I am speaking the truth.
நான் சத்தியத்தை பேசுகிறேன்.
I do not consider myself as a senior brother.
நான் மூத்த ஒரு சகோதரன், சீனியர் சகோதரன் என்று நான் என்னை ஒருபோதும் எண்ணுவதே இல்லை.
God gave me a revelation that changed my whole thinking.
தேவன் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார், அது என்னுடைய முழு எண்ணத்தையும் மாற்றிவிட்டது.
You know, Jesus often used to call himself son of man, son of man, son of man, son of man.
இயேசு அடிக்கடி தம்மை மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் என்று அழைத்துக் கொள்வார்.
And I said, Lord, what does this mean? You were calling yourself son of man, son of man.
ஆண்டவரே, உம்மை எப்பொழுதும் தேவ மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் என்று அழைக்கிறீரே, அதனுடைய பொருள் என்ன என்று கேட்டேன்.
The Lord gave me a revelation.
தேவன் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார்.
That means I'm an ordinary son of an ordinary man.
அது என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், நான் சாதாரண ஒரு மனிதனுடைய குமாரன், நானும் சாதாரண மனிதன் தான்.
As ordinary, he was not born of man.
அவர் ஒரு மனிதனாலே பிறக்கவில்லை.
But he was an ordinary human being. That's what he was trying to say.
அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் சாதாரண ஒரு மனிதன் தான் என்று சொல்கிறார்.
He was born of a virgin.
அவர் கன்னி மரியாளில் கன்னினாலே பிறந்தார்.
But he considered himself as an ordinary human being.
ஆனால் தன்னையே ஒரு சாதாரண மனிதனாக தான் எண்ணினார்.
Now just think of this.
நான் இப்படி தான் நினைக்கிறேன்.
Whatever qualifications you may have.
உங்களுக்கு என்ன பட்டங்கள் தகுதிகள் இருந்தாலும் சரி,
if you were born of a virgin boy, that will really make you unique in the whole world.
ஒரு கன்னினாலே கர்ப்பவதியாகி நீ பிறந்திருந்தால் என்று சொன்னால் உலகத்திலே எல்லாரை காட்டிலும் நீதான் பெரியவன்.
Who can be born of a virgin?
ஒரு கன்னியினுடைய வயிற்றில் யார் பிறக்க முடியும்?
That was Jesus.
இயேசு தான் அப்படி பிறந்தார்.
But what did he call himself?
ஆனால் அவர் தன்னை எப்படி அழைத்தார்?
I am an ordinary man.
நான் சாதாரண மனிதன்.
Once when they said you are Beelzebub.
நீ பெயெல்செபூல்
என்று சொன்னார். You are casting out devils by the power of Beelzebub.
பெயெல்செபூலுடைய அதிக வல்லமையினாலே நீ பிசாசுகளை விரட்டுகிறாய் என்று இயேசுவை குற்றம் சாட்டின பொழுது,
You know what Jesus replied to them in Matthew 12?
மத்தேயு 12வது அதிகாரத்தில் இயேசு என்ன பதில் சொன்னார்?
Have you spoken a word against the Son of Man?
மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னீர்களா?
It's forgiven.
அது மன்னிக்கப்படும்.
That means
அவருடைய பொருள் என்ன?
I am only an ordinary man.
நான் ஒரு சாதாரண மனிதன் தான்.
You call me Beelzebub.
என்னை பெயெல்செபூல் என்று அழைக்கிறீர்கள்.
It's okay.
சரி.
I am an ordinary man.
நான் சாதாரண மனிதன்.
It's forgiven.
மன்னிப்பேன்.
But don't speak against the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேச வேண்டாம்.
How many of you have that attitude?
உங்களில் எத்தனை பேருக்கு இவ்விதமான மனப்பான்மை இருக்கிறது?
You elder brothers.
மூத்த சகோதரர்களே.
Do you get disturbed if somebody spoke something against you?
உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது பேசிவிட்டால் உடனே உங்களுக்கு மனதிலே ஒரு சலனம் ஏற்படுகிறதா?
Oh, he spoke against me.
ஓ, எனக்கு விரோதமாக பேசிவிட்டாரா?
I am not an ordinary man.
நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல.
I am an elder.
நான் ஒரு மூப்பன்.
ஆஹா.
ஓஹோ.
Then you are in danger.
நீங்கள் ஒரு ஆபத்திலே இருக்கிறீர்கள்.
I'll give you one bit of advice.
ஒரு சிறு ஆலோசனை சொல்கிறேன்.
Be like Jesus.
இயேசுவைப் போலவே இருந்து விடுங்கள்.
Be an ordinary man till the end of your life.
உங்கள் வாழ்க்கையின் முடிவு வரையும் சாதாரண மனிதனாகவே இருந்து விடுங்கள்.
That is a revelation God has given me.
இந்த வெளிப்பாட்டை தான் தேவன் எனக்கு கொடுத்தார்.
And I decided after getting that revelation.
அந்த வெளிப்பாட்டை பெற்ற உடனே நான் தீர்மானித்து விட்டேன்.
I am an ordinary man.
நான் ஒரு சாதாரண மனிதன்.
You know the Lord told Israel in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு தேவன் சொன்னார்.
Why did I choose you people?
ஜனங்களே உங்களை ஏன் நான் தேர்ந்து கொண்டேன்?
Are you the greatest nation on the earth?
பூமியிலே நீங்கள் தான் பெரிய ஜாதியா?
No.
இல்லை.
You are so small.
நீங்கள் மிகவும் சிறியவர்களாய் இருந்தீர்கள்.
I chose you because I loved you.
நான் உங்களை நேசித்தபடியாலே உங்களை தேர்ந்தெடுத்தேன்.
I never forget that.
நான் ஒரு காலமும் அதை மறப்பதில்லை.
Lord says why do you think I chose you?
நான் ஏன் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்கிறாய்?
It's not because you are the holiest person.
நீ ஒரு பரிசுத்தவான் என்பதனாலே அல்ல.
I loved you.
நான் உன்னை நேசித்தபடியாலே.
There are these two titles I really like.
இந்த இரண்டு பட்டங்கள் எனக்கு அதிகமாக பிடிக்கும்.
One is ordinary man.
ஒன்று சாதாரண மனிதன்.
There is one more title in the Bible I really love.
உண்மையாலுமே நான் நேசிக்கக்கூடிய இன்னொரு பட்டம் இருக்கிறது.
Which I like to use for myself.
எனக்கென்று நான் பயன்படுத்தக்கூடிய பட்டங்கள்.
That is in John chapter 21.
யோவான் 21வது அதிகாரம்.
It comes many times in this gospel.
இந்த சுவிசேஷத்தில் அடிக்கடி வருகிறது.
Here is one of those instances.
அதிலே ஒரு காரியம் இங்கே பார்க்கலாம்.
John 21:20.
யோவான் 21வது அதிகாரம் 20வது வசனம்.
Who wrote the gospel of John?
யோவான் சுவிசேஷத்தை யார் எழுதினது?
John the apostle.
அப்போஸ்தலன் யோவான்.
What does he call himself?
அவன் தன்னை என்ன என்று அழைக்கிறார்?
Verse 20.
20வது வசனம்.
Peter turned round and saw the disciple whom Jesus loved.
பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன்.
John calls himself a disciple whom Jesus loved.
இயேசு அன்பாயிருந்த ஒரு சீஷன் என்று யோவான் தன்னை அழைக்கிறார்.
Not a disciple who loves Jesus.
இயேசுவை நேசிக்கிற ஒரு சீஷன் என்று சொல்லவில்லை.
That can be a big title.
அப்படியானால் அது ஒரு பெரிய பட்டமா இருக்கும்.
I am a disciple who loves Jesus.
நான் இயேசுவை நேசிக்கிற ஒரு சீஷன்.
Not like you people. You don't love Jesus.
நீங்கள் எல்லாம் இயேசுவை நேசிப்பதில் உங்களைப் போல அல்ல.
I love Jesus.
நான் இயேசுவை நேசிக்கிறேன்.
That can exalt me above others.
அது மற்றவர்களை காட்டிலும் என்னை சற்று உயர்த்தி விடும்.
That's not what he said.
An
ordinary person whom Jesus loved.
இயேசு நேசித்த ஒரு சாதாரண மனிதன்.
That is the other title I like.
இதுதான் நான் விரும்புகிற இன்னொரு பட்டம்.
There are two titles I keep for myself all my life.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த இரண்டு பட்டங்களை நான் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன்.
Ordinary man.
சாதாரண மனிதன்.
A disciple whom Jesus loved.
இயேசு நேசித்த ஒரு சீஷன்.
I'll give you a little bit of advice.
ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன்.
Please have only these two titles all your life.
உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த இரண்டு பட்டங்களை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள்.
I am an ordinary man, ordinary woman.
நான் ஒரு சாதாரண மனிதன், சாதாரண மனுஷி.
I am a disciple whom Jesus has loved.
இயேசுவால் அன்பு கூறப்பட்ட ஒரு சீஷன்.
Do you love Jesus also?
நீங்களும் இயேசுவை நேசிக்கிறீர்களா?
Yeah, I'm trying to love him, but he loves me. That I know.
ஆனால் நான் இயேசுவை நேசிக்க பிரயாசப்படுகிறேன். ஆனால் அவர் என்னை நேசித்திருக்கிறார்.
I want to turn to Psalm 44.
சங்கீதம் 44.
In Psalm 44 I want to say to you young people,
வாலிபர்களுக்கு நான் இதை விசேஷமாய் சொல்ல விரும்புகிறேன்.
Read these words.
இந்த வசனத்தை வாசியுங்கள்.
Oh God, we have heard with our ears, our fathers have told us the work that you did in their days, in the days of old.
தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களிலே நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகள் எங்கள் காதுகளால் கேட்டோம் என்று ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
You heard something about that yesterday.
நேற்று தினத்திலே இவைகளை நீங்கள் கேட்டீர்கள்.
How Lord, with your own hand you did drive out the nations and you planted them.
தேவரீருடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி
then they spread abroad everywhere.
இவர்களை பரவ பண்ணினீர்.
But they did not possess the land with their own sword.
அவர்கள் தங்கள் பட்டயத்தினாலே தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை.
It is not their own arm that saved them.
அவருடைய புயம் அவர்களை ரட்சிக்கவில்லை.
By thy right hand and thine arm and the light of thy presence thou didst favor them.
நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியினாலே உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது.
This is a young person praying.
ஒரு வாலிபன் ஜெபிக்கிறான்.
Oh God, our fathers have told us what you did for them.
தேவனே, எங்கள் பிதாக்கள் அவர்களுக்கு நீர் செய்த காரியங்களை எங்களுக்கு சொன்னார்கள்.
They didn't do it with their power or their cleverness.
அவர்கள் தங்களுடைய வல்லமையினாலேயோ தங்களுடைய ஞானத்தினாலேயோ செய்யவில்லை.
Now Lord, verse 5, do it for us also.
எங்களுக்கும் அதை செய்யும் ஆண்டவரே.
Command victories for us.
ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டிடும்.
I also, verse 6, will not trust in my bow or my sword to save me.
ஆறாம் வசனம், என்னுடைய வில்லை நான் நம்பேன், என் பட்டயமனை ரட்சிப்பதில்லை.
It's a wonderful prayer to pray.
ஜெபிப்பதற்கு அருமையான ஒரு ஜெபம்.
What have you learned from your fathers?
உங்களுடைய பிதாக்களிடத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்கள்?
What have you learned from your older brothers?
உங்களுடைய மூத்த சகோதரர்களிடத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்கள்?
It's not only the clever whom God uses.
ஞானிகளை மட்டும் தேவன் பயன்படுத்துகிறதில்லை.
He uses the clever and the weak.
ஞானிகளையும் பலவீனர்களையும் தேவன் பயன்படுத்துகிறார்.
He uses the humble.
தாழ்மையானவர்களை பயன்படுத்துகிறார்.
And the God fearing.
தேவனுக்கு பயப்படுபவர்களை பயன்படுத்துகிறார்.
After 32 years of being in a church ministry,
சபை ஊழியத்தில் 32 ஆண்டுகளாக இருந்த பிறகு,
I'll tell you, it's very 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 difficult to plant churches.
சபைகளை ஸ்தாபிப்பது என்பது மிக 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 கடினமான காரியம்.
And then to make that church grow and to take care of the flock, very difficult.
அந்த சபை வளர செய்வதும் அந்த மந்தையை பராமரிப்பதும் கடினமான காரியம்.
Do you think it's easy to be an elder?
ஒரு மூப்பனா இருப்பது எளிது என்று எண்ணுகிறீர்களா? இல்லவே இல்லை.
You know the title I give to all our elders?
எல்லா மூப்பர்களுக்கும் நான் கொடுக்கிற பட்டம் என்ன தெரியுமா?
டாய்லெட் கிளீனர்,
கழிவறை சுத்தம் செய்கிறவர்கள்.
When we appoint elders, I tell them, you are now the toilet cleaner.
மூப்பர்களை நியமிக்கும் பொழுது நான் அவர்களை பார்த்து சொல்லுகிறது, இனிமேல் நீங்கள் கழிவறையை சுத்தம் பண்ணுகிறவர்கள் என்று.
Your children in your church will mess up so many things in the church. You got to put your hands there and clean it.
உங்கள் பிள்ளைகளும் சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் எல்லாம் அசுத்தம் பண்ணி விடுவார்கள். உங்கள் கையை போட்டு நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டும்.
You want to be an elder or not?
மூப்பராக இருக்க வேண்டுமா வேண்டாமா?
You'll have children who will mess up the whole thing. You have to clean it with your hands.
உங்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அசுத்தம் பண்ணி விடுவார்கள். உங்கள் கைகளை சுத்தம் பண்ண வேண்டும்.
That is an elder's job.
அதான் ஒரு மூப்பருடைய வேலை.
That's what I've done. I'm doing it even now.
அது தான் நான் செய்திருக்கிறேன், இன்றைக்கும் செய்து கொண்டே இருக்கிறேன்.
You know, people do so many wrong things.
எவ்வளவு தவறுகளை செய்கிறார்கள்.
So don't think that these brothers who have led this church have had an easy time.
ஆகவே இந்த சபையை நடத்தின இந்த சகோதரர்களுக்கு ஜாலியான நேரம் இருந்தது என்று எண்ண வேண்டாம்.
I tell you, you really have to appreciate a brother like Arpudamani who has endured here for 25 years.
25 ஆண்டுகளாக நிலைத்திருந்த சகோதரர் அற்புதமணி போன்ற சகோதரர்களை நீங்கள் உண்மையாலுமே மெச்சிக்கொள்ள வேண்டும்.
He's really been like a father to all of you.
உண்மையாலுமே உங்கள் எல்லாருக்கும் அவர் தகப்பனை போல இருக்கிறார்.
He's guided people in marriage.
திருமணங்களிலே வழிநடத்தி இருக்கிறார் ஜனங்களை.
What shall we do with such people?
இப்படிப்பட்டவர்களை வைத்து நாம் என்ன செய்யலாம்?
Let me read 1 Corinthians 16.
ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன்.
Verse 15 and 16.
1 கொரிந்தியர் 15 அதிகாரம்
16. Chapter 16.
16 அதிகாரம்
Verse 15 and 16.
15 16 வசனங்கள்.
You know, even though there were many believers in Corinth,
கொரிந்துவில் எவ்வளவு விசுவாசிகள் இருந்த போதிலும் கூட,
he says in verse 15,
15 வசனத்தை சொல்கிறார்,
Stephanas and his family were the first ones.
ஸ்தேவானுடைய வீட்டார், அவருடைய குடும்பத்தார் முதற் பலனானவர்கள்.
So the Holy Spirit recognizes who were the first people.
ஆகவே முதற் பலன்கள் யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் கண்டுகொள்கிறார்.
Like you saw some people standing here yesterday, who were the first people?
நேற்று நீங்கள் பார்த்தீர்கள் அல்லவா, இங்கே மேடையில் வந்து நின்றவர்கள் யார் முதற் பலன் என்று.
Not only they were the first,
அவர்கள் முதற் பலன்கள் மட்டுமல்ல,
it says here about Stephanas,
தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
They have devoted themselves to serve the saints.
பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள்.
That is what these elders have done.
இதைத்தான் இந்த மூப்பர்கள் செய்திருக்கிறார்கள்.
What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Be in subjection to such men.
இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
And not only be in subjection to such men.
இப்படிப்பட்டவர்கள் கீழ்ப்படிந்திருக்கிறது மட்டுமல்ல,
we must also appreciate 1 Thessalonians 5 verse 12.
1 Thessalonikir 5th adhigaram 12th vasanam
and 13
13th vasanam.
You know, this is a verse which is not obeyed by many believers.
Anega viswasigalal keelpadiyamal irukkakudiya vasanam idhu dhaan.
1 Thessalonians 5:12 and 13.
12 and 13 vasanangal.
Appreciate, I urge you, appreciate those who diligently labor among you and have charge over you in the Lord and give you instruction.
உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதியுங்கள்.
Appreciate them.
அவர்களை மெச்சிக்கொள்ளுங்கள்.
Are you obeying that command?
இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா?
Do you appreciate those who have labored in your midst for 25 years?
25 ஆண்டுகளாக உங்கள் மத்தியிலே பிரயாசம் பண்ணினவர்களை எடுத்தவர்களை நீங்கள் மெச்சிக்கொள்கிறீர்களா, பாராட்டுகிறீர்களா?
Esteem them very highly in love because of their work.
அவளுடைய கிரியைகளை நிமித்தம் மிகவும் அன்பாய் அவளை எண்ணிக்கொள்ள முடியாய் கேட்கிறேன் என்று சொல்கிறார்.
Is it because there's no mistakes in them?
அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில் தவறுகள் இல்லையா?
There's nobody without mistakes.
தவறுகள் இல்லாதவர் யாருமே இல்லை.
You live with me for 6 months, you'll see many mistakes in me.
என்னோடு கூட 6 மாதம் வாழ்ந்தீர்கள் என்றால் என்னிடத்தில் உள்ள குறைகளை நீங்கள் பார்ப்பீர்கள்.
We all make mistakes.
நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம்.
But God is merciful to us because we humble ourselves.
நம்மை நாமே தாழ்த்தினபடியால் தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்திருக்கிறார்.
And acknowledge our mistakes.
நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொண்டிருக்கிறோம்.
Noah was a man of God.
நோவா தேவ மனிதனாய் இருந்தார்.
But after the flood one day he got drunk.
வெள்ளத்துக்கு பிறகு ஒரு நாள் அவர் குடித்து விட்டார்.
Is it good for a man of God to get drunk?
ஒரு தேவ மனிதன் குடிப்பது சரியா?
And then not only to get drunk but throw away his clothes and lie down naked in the tent.
தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் விலகி அந்த கூடாரத்திலே படுத்து கொண்டிருக்கிறார்.
Wrong.
தவறுதான்.
100% wrong.
100% தவறுதான்.
He had a son.
அவனுக்கு ஒரு மகன் இருந்தான்.
You read about it in Genesis 9.
இதை நீங்கள் ஆதிகாமம் 9th அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள்.
His son was Ham.
அவருடைய பெயர் காம்.
Ham went and saw.
காம் அங்கே சென்று பார்க்கிறான்.
And he went and told his brothers.
அவன் கூடாரத்திலே பார்த்த காரியத்தை போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான்.
Aha, have you seen our father?
அப்பாவை பார்த்தாயா? அப்பா எப்படி எந்த கோலத்திலே இருக்கிறார்?
This person who calls himself elder brother, have you seen him?
மூப்பரென்று அழைத்துக் கொள்கிறாரே, அவரை போய் பார்த்தீர்களா?
Come, come, I'll show you.
வா வா, உனக்கு காண்பிக்கிறேன்.
They say what?
என்னப்பா?
He is lying naked.
அங்கே நிர்வாணியாய் படுத்து கிடக்கிறார், குடித்து
வெறித்து
இருக்கிறார்.
Those Shem and Japheth,
சேமும் யாப்பேத்தும்,
they heard it.
கேட்டார்கள்.
Said, oh, that is our father.
ஓ, அது நம்முடைய அப்பா.
Okay, he made a mistake, but he's done 10,000 things for us.
அவர் தவறு செய்து விட்டார், ஆனால் நமக்காக 10,000 காரியங்களை செய்திருக்கிறாரே.
Can we forget all that?
அவைகளெல்லாம் மறந்துவிட முடியுமா?
We would have been destroyed in the flood and he saved us from the flood.
நாம் வெள்ளத்திலே மரித்திருந்திருக்க வேண்டும், அவர் நம்மை வெள்ளத்திலிருந்து காப்பாற்றினார்.
We will remember that.
நாம் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள
வேண்டும். They took a sheet.
அவர்கள் ரெண்டு போர்வை எடுத்துக்கொண்ட போர்வை எடுத்துக்கொண்டார்கள்.
Went backwards.
பின்னாகவே சென்றார்கள்.
So they don't see the nakedness of their father.
தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காதபடிக்கு பின்னாலேயே சென்றார்கள்.
Dropped the sheet over them, over the father and went away.
போர்வை தன்னுடைய தகப்பனுடைய சரீரத்தில் அப்படியே போட்டார்கள்.
Who saw that?
அதை யார் பார்த்தது?
God saw it.
தேவன் பார்த்தார்.
God said, Ham and his children accursed.
காமும் அவருடைய பிள்ளைகளும் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார்.
But Shem and Japheth will be blessed.
சேமும் யாப்பேத்துமோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள்.
Turn to Genesis 9.
ஆதியாகமம் 9th அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Genesis chapter 9.
ஆதியாகமம் 9th அதிகாரம்.
The Lord says,
தேவன் சொல்கிறார்,
through Noah.
நோவாவின் மூலமாக.
Verse 25, cursed be Canaan, a servant of servants will be to his brothers.
ஆதியாகமம் 9th அதிகாரம் 25th வசனம். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான்.
Canaan was the son of Ham. We read in verse 22.
22nd வசனத்திலே பார்க்கிறோம்,
even
காம்
Canaan was the son of Ham.
கானான் காமுடைய மகன் என்று வாசிக்கிறோம்.
The curse came on the family.
அந்த குடும்பத்திற்கே சாபம் வந்தது.
Why?
ஏன்?
Listen.
கவனியுங்கள்.
For speaking the truth.
உண்மையை பேசினபடினாலே.
Do you get cursed for speaking the truth?
உண்மையை பேசினபடினாலே சபிக்கப்பட முடியுமா?
I thought we get cursed only if we tell a lie.
பொய் பேசினால் தான் சபிக்கப்படுவோம் என்று நான் எண்ணினேனே.
What did Ham say?
காம் என்ன சொன்னான்?
He spoke the truth.
அவன் உண்மையை தான் சொன்னான்.
My father is drunk.
என்னுடைய அப்பா குடித்து
வைத்திருக்கிறார். My father is lying naked.
என்னுடைய தகப்பன் நிர்வாணமாய் படுத்திருக்கிறார்.
Was that a lie?
அது பொய்யா?
Was that a false accusation?
இது பொய்யான குற்றச்சாட்டா?
No.
இல்லை.
It was the truth.
அது சத்தியம், உண்மை.
And he can argue before God.
தேவனுக்கு முன்பாக வாக்குவாதம் பண்ணலாம்.
How can you punish me? I spoke the truth.
நான் உண்மையை தானே சொன்னேன், எப்படி நீர் என்னை தண்டிக்கலாம் என்று கேட்கலாம்.
Is it right for a man of God to be drunk and lie down like that?
ஒரு தேவ மனிதன் குடித்து வெறித்து இப்படி படுத்திருப்பது நல்லதா என்று கேட்கலாம்.
God is not impressed.
தேவன் அதனாலே கவரப்படவில்லை.
God says I saw the spirit which you said it.
எந்த ஆவியிலே நீ சொன்னாய் என்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்.
Speaking the truth is okay.
உண்மையை பேசுவது நல்லதுதான்.
But the truth must be spoken in love.
ஆனால் அன்புடன் சத்தியத்தை பேச வேண்டும்.
And when you don't speak the truth in love,
அன்புடன் சத்தியத்தை பேசாத பட்சத்தில்,
you get into the hold hands with the accuser of the brothers, Satan.
சகோதரரை குற்றம் சாட்டுகிறவனாகிய சாத்தானோடு கூட நீங்கள் கைகோர்த்துக் கொள்கிறீர்கள்.
Be careful.
ஜாக்கிரதையாக இருப்போம்.
We have to speak the truth.
நாம் சத்தியத்தை பேச வேண்டும்.
And the Lord says to Ham,
காமை பார்த்தான் சொல்கிறார்,
when I wanted to save the world I only found your father.
உலகத்தை ரட்சிக்க முடியாய் நான் ஒரு மனிதனை தேடின பொழுது உன்னை தகப்பனை தான் கண்டுபிடித்தேன்.
He was the only man through whom I could save this world.
இந்த முழு உலகத்தையும் காப்பாற்ற முடியாக அவர் ஒருவர்தான் ஒரு மனிதனை கண்டுபிடித்தேன்.
Who are you?
நீ யார்?
I couldn't find you.
உன்னை நான் கண்டுபிடிக்கவில்லை.
You are also a grown up man. I couldn't find you walking with me.
நீயும் வளர்ந்தவனாய் இருக்கிறாய், நீ என்னோடு கூட நடக்கவில்லை.
And don't forget Ham that you got saved because of your father, otherwise you would have also been destroyed.
உன் தகப்பனால் தான் நீயும் காப்பாற்றப்பட்டாய், இல்லாவிட்டால் நீயும் அழிந்திருப்பாய்.
It's very easy for us to forget the good that has come to us from older people.
முதியோரிடத்திலிருந்து நமக்கு வந்த நன்மையை மறந்து விடுவது மிகவும் எளிது.
To find some little fault here, some little fault there.
இங்கே ஒரு குறை கண்டுபிடிப்பது, அங்கே ஒரு குறை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது.
His son is like this.
ஓ, அவங்க பையனை பாருங்க எப்படி இருக்கான்.
His daughter is like this.
இவங்க மகளை பாருங்க எப்படி இருக்குது.
My brothers,
சகோதரர்களே,
God gives grace to them, he doesn't give grace to you.
அவங்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார், உங்களுக்கு கொடுக்கவில்லையே.
Be careful with your mouth.
உங்கள் வாயை வைத்துக்கொண்டு கவனமாய் இருங்கள்.
Ham destroyed himself and his family with his mouth.
காம் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாயினாலே அழித்துக் கொண்டான்.
Don't do that. Be careful.
நாம் ஜாக்கிரதையாக இருப்போம்.
But Shem
and
Japheth,
யாப்பேத்,
the Lord said,
ஆண்டவர் சொல்கிறார்,
God will enlarge Japheth, verse 27.
27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவருடைய கூடாரங்களை தேவன் விருத்தியாக்குவார்.
Not only he will spread abroad,
அவன் விருத்தியாவது மட்டுமல்ல,
but he will have fellowship in the tents of Shem.
அவன் சேமுடைய கூடாரங்களிலே ஐக்கியப்பட்டிருப்பான்.
He will spread abroad and he'll have fellowship.
அவன் பரவுவான், அவன் ஐக்கியப்பட்டிருப்பான்.
Let's turn to Zechariah chapter 4. We read that.
நாம் வாசித்தோமே சகரியா 4ஆம் அதிகாரம்.
Where the Lord says it's not going to be by might or power but by my spirit.
பலத்தினாலும் அல்ல பலாக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார்.
There's something else he says there.
அங்கே வேறு ஒன்றையும் சொல்கிறார்.
Verse 9.
9ஆம் வசனம்.
Sorry, verse 10.
10ஆம் வசனம்.
In the hands of Zerubbabel there will be a plumb line.
செருபாபேலின் கையிலே ஒரு தூக்கு நூல் இருக்கும்.
You know what we need in the church in our days?
நம்முடைய நாட்களில் நம்முடைய சபைக்கு என்ன தேவை தெரியுமா?
What the masons have.
அந்த கொத்தனார் வைத்திருப்பார்களே மேசன்,
plumb line,
தூக்கு நூல்.
He as he builds the wall,
இந்த சுவரை கட்டி எழுப்பும் பொழுது,
he says, is it straight? No, that one brick is little out.
இது நேராக இருக்கிறதா அல்லது கொஞ்சம் கோணலாக இருக்கிறதா, அந்த ஒரு செங்கல் தவறாக இருக்கிறது சரிபடுத்துகிறான்.
One of the workers is saying, oh, that's a small thing, leave it, let's build.
வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா இதெல்லாம் விட்டு விடுங்க, இதெல்லாம் பார்த்தால் நாம் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்படியே கட்டுவோம் என்று
சொல்கிறான். Pull down all thing, it will be a lot of waste of time.
அதெல்லாம் எடுத்தால் இப்பொழுது நமக்கு நேரம் வீணாகும் என்று சொல்கிறான்.
Mason says, no, pull it down.
அந்த மேஸ்திரி சொல்கிறார், இல்லை இதை இடித்து விட்டு திரும்பி கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்.
It will take so much time to build it again.
மீண்டும் ஆய் கட்டுவதற்கு எவ்வளவு நேரமாகுமே.
Pull it down.
பரவாயில்லை இடித்து விடுங்கள்.
It's not according to the plumb line.
தூக்கு நூலின்படியாய் அது சரியாக இல்லை.
You know what our churches have held up for 25 years in Tamil Nadu?
தமிழ்நாட்டில் 25 ஆண்டுகளாக நம்முடைய சபைகளில் எது பிடிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா?
A plumb line.
ஒரு தூக்கு நூல்.
And that's why so many churches are angry with us.
ஆகவே தான் अनेक பிரசங்கியர்கள் நம்ம மீது கோபமாக இருக்கிறார்கள்.
Because in this plumb line you see all the crookedness in other churches.
ஏனென்றால் இந்த தூக்குரோலை பிடிக்கும் பொழுது மற்ற சபையில் இருக்கக்கூடிய தவறான காரியங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது.
How many churches do you find in Tamil Nadu where they never take a collection in the meeting?
கூட்டங்களுக்கு காணிக்கை வசூல் செய்யாத எத்தனை சபைகளை நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறீர்கள்?
And where the pastors don't go around collecting money from the people during the week.
சபையிலே நீங்கள் பாஸ்டர் ஓர் வீடாய் போய் ஜெபித்துவிட்டு காணிக்கை வாங்கி கொண்டு வருகிறதை நீங்கள் பார்க்காமல் இருக்கிறீர்கள்?
How many churches do you find in Tamil Nadu where the elders or pastors don't take any salary?
சம்பளமே வாங்காமல் மூப்பராய் இருந்து பணி செய்யக்கூடிய எத்தனை பாஸ்டர்களை பார்த்திருக்கீர்கள் தமிழ்நாட்டில்?
Who serve not for 1 or 2 years but for 25 years.
1-2 ஆண்டுகளுக்கு அல்ல 25 ஆண்டுகள்.
Have you appreciated these things or you just find some little fault to find fault?
இவைகள் எல்லாம் நீங்கள் மெச்சிக்கொள்வதற்கு பதிலாக ஏதோ இங்கும் அங்குமாய் சில குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா?
God gives grace to the humble.
தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார்.
I want to say one last thing.
கடைசியாக ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன்.
One of the wonderful things in the church is that there is no distinction between Jew and Greek and educated and uneducated.
சபையிலே படித்தவர்களுக்கும் படிக்காத படிக்காதவர்களுக்கும் யூதர்களுக்கும் புரஜாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லை.
Colossians 3 verse 11.
கொலோசியர் 3 அதிகாரம் 11 வசனம்.
It says when we are renewed in Christ.
நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புதிதாக்கப்பட்ட பொழுது.
Verse 10 to the image of the one who created us.
நம்மை உண்டாக்கினவருடைய சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் நாம் மாறுகிறோம்.
Verse 10.
10 வசனம்.
And then that happens.
அது நடக்கும் பொழுது
verse 11
11 வசனம்
there is no distinction between Greek, Jew, circumcised, uncircumcised, barbarian, Scythian, slave and free man.
கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்தசேதனம் உள்ளவன் என்றும் விருத்தசேதனம் இல்லாதவனும் இல்லை என்று கொலோசியர் 3:11 வாசிக்கிறோம்.
Christ is all.
கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாய் இருக்கிறார்.
The Malayali people are a very proud people.
மலையாளிகள் மிகவும் பெருமை உள்ளவர்கள்.
The Tamilians are a very proud people.
தமிழர்கள் பெருமை உள்ளவர்கள்.
Very difficult for Malayalis and Tamilians to fellowship with each other.
மலையாளிகளும் தமிழர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாய் இருப்பது என்பது மிகவும் கடினமான காரியம்.
But God has done it.
தேவன் அதை செய்திருக்கிறார்.
I am about the only preacher in Tamil Nadu who cannot speak Tamil.
தமிழ் பேச தெரியாத ஒரே பிரசங்கியா தமிழ்நாட்டில் நான் தான்.
You listen to all the other preachers who have special meetings in Tamil Nadu. They are all Tamilians who speak Tamil.
தமிழ்நாட்டிலே மற்ற விசேஷத்தை கூட நடத்துற எல்லாரையும் பாருங்கள், அவர்கள் எல்லாம் தமிழிலே தான் பிரசங்கிக்கிறார்கள்.
They are from this state.
அவர்கள் இந்த மாநிலத்திலிருந்து வந்தவர்கள்.
How this Tuticorin in assembly accepted somebody like me?
என்னைப் போல ஒரு ஆளை இந்த தூத்துக்குடி சபை எப்படிதான் ஏற்றுக்கொண்டதோ?
Why they didn't accept one of the other Tamil speakers?
ஏன் அவர்கள் தமிழிலே பிரசங்கம் பண்ணுற ஒருவரை ஏற்றிருக்க கூடாது?
Because they saw that in Christ there is no distinction.
கிறிஸ்துவுக்குள்ளாக வித்தியாசம் இல்லை என்பதை அவர்கள் கண்டபடினாலே.
I'll tell you honestly.
நான் நேர்மையாக சொல்கிறேன்.
I have never considered myself to be a Malayali.
நான் ஒரு காலம் என்னை மலையாளி என்று எண்ணினதே கிடையாது.
I am a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன்.
Christian full stop.
கிறிஸ்தவன் கமாலி முற்றுப்புள்ளி.
What about you?
உங்களை குறித்து என்ன?
That is how we fellowship.
இப்படி தான் நாம் ஐக்கியப்படுகிறோம்.
And that is why our fellowship has been so glorious for 25 years.
ஆகவே தான் 25 ஆண்டுகளாக நம்முடைய ஐக்கியமானது மகிமையுள்ளதாக இருந்திருக்கிறது.
Thank you all for accepting me these 25 years. I really appreciate that.
God bless you all. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.